மற்றும் மிகவும் பிரியமான சகோதரர் சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தேவனுடைய சமூகத்தில் கிருபையாய் நம்ம மீண்டும் பெற்றிருக்கிற இந்த நல்ல வாய்ப்பிற்கு இதயத்தில் நன்றிகளோடு நாம் கடந்து செல்லலாம். சோ, தொடர்ந்து தேவனுடைய கிருபையில நாம பார்த்து வரக்கூடிய இஸ்ரேலை குறிச்சோ கடைசி கால தீர்க்க தரிசனங்கள் பகுதியில இதுவரைக்கும் நாம சில முக்கியமான காரியங்களை நாம பார்த்திருக்கோம். சோ, அந்த காரியங்கள் உங்களுடைய மனதில் இருக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன். சோ, இந்த டாபிக் எப்பொழுதுமே ஒரு கடினமான ஒரு தலைப்பு, இஸ்ரேல் குறிச்ச தீர்க்க தரிசனங்கள். சோ, அதனால்தான் நம்முடைய நோக்கம் ஒரு இரண்டு தீர்க்க தரிசனங்களை மாத்திரம் பார்ப்பதாக இருந்தாலும், அந்த இரண்டு தீர்க்க தரிசனங்களை நாம சரியான வகையில பார்த்து புரிந்து கொண்டு, சோ, இந்த காலத்துல அந்த தீர்க்க தரிசனங்களின் மூலம் நாம பலப்படணும் அப்படின்னு சொன்னோம்னா, கண்டிப்பா இஸ்ரேலுடைய விஷயங்கள் நமக்கு பரிச்சயமாகும். சோ, அந்த பரிச்சயமாகணுங்கிறதுக்காக தான் இஸ்ரேலை குறிச்சு கடந்த சில வாரங்களாக அவங்களுடைய சரித்திரம், அவங்கள் பற்றின காரியங்கள், அவங்களை சுற்றி இருக்கிற ஜனங்களை பற்றின காரியங்களை நாம தியானிச்சு வாக்கணும். சோ, இது நீங்க உங்களுடைய மனதில் வைக்கணும். ஏனோ இது ஒரு கிளாஸ் வேண்டாம் தயவு செஞ்சு. ஏன்னா சகோதர சகோதரிகளே, சோ, நம்ம ஏற்கனவே சொல்லி இருக்கிறபடி, சோ, சபை மகிமை அடையறதுக்கு முன்னால சில விஷயங்கள் இஸ்ரேலை பொறுத்த மட்டும் நிறைவேறணும். சபை நிறைவடைஞ்ச அடுத்த நிமிஷத்திலிருந்து இன்னும் சில விஷயங்கள் இஸ்ரேல் விஷயத்துல நிறைவேறும். இஸ்ரேலை குறிச்சு நாம தெளிவடையிறது, நம்ம ரட்சிப்பு குறிச்சு நாம தெளிவடைவதற்கு மிக உறுதுணையா அந்த நோக்கம் நம்ம மனதுக்குள்ள வைக்கணும். சோ, அந்த நோக்கத்தோடு இந்த கிளாஸஸ் நீங்க அட்டன் பண்ணணும். கடினமாக இருக்கலாம். சில தேசங்கள் பெயர் மைண்ட்ல வைக்கிறதுக்கு, சில தலைவர்களுடைய பெயர்கள் மைண்ட்ல வைக்கிறதுக்கு, சில வரலாற்று சம்பவங்களை நினைவுல வைக்கிறதுக்கு. ஆனா கான்செப்ட் நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதும். இஸ்ரேல் ஜனங்கள் யார், அவங்களுக்கு தேவன் என்ன வாக்கு தத்தம் பண்ணினார், இடையில என்ன நடந்துச்சு, தெய்வீக திட்டத்தில் அவங்க மேல அனுமதிக்கப்பட்ட தண்டனை எப்படி நிறைவடைஞ்சிச்சு, நிறைவடைந்த ஆசீர்வாத காலம் துவங்கும் போது அது என்ன மாதிரி அடையாளங்கள்னால காண்பிக்கப்பட்டுச்சு, அவர்கள் எவ்விதமான சூழ்நிலைகளுக்கு மத்தியில தேசங்கள்னால துரோகம் செய்யப்பட்டு மீண்டும் ஒரு தேசமா உருவானாங்க. சோ, இப்ப வரைக்குமே உருவாயிட்ட அந்த தேசம் எந்த அளவுக்கு வளர்ச்சி அடைந்திருக்கு, ஆனாலும் வசனங்களின் படி இப்போ கூட்டி சேர்க்கப்பட்டிருக்கிற அந்த இஸ்ரேல் எல்லா ஜனங்களுக்கு எப்படி தத்தளிப்பின் பாத்திரம் பாரமான கல்லா இருக்கிறாங்க, நெக்ஸ்ட் இஸ்ரேல் விஷயத்துல என்ன நடக்கணும், இதெல்லாம் நீங்க மைண்ட்ல அங்க வைக்கணும் சகோதர சகோதரிகளே. சோ, இது இந்த காரணத்துல தான் நாம எடுத்துட்டு இருக்கிறோம். சரி, இன்னைக்கு நாம என்ன பார்க்க போகிறோம், ஹிஸ்டரி சரித்திரம் தான். வசனங்கள் அதிகம் இல்ல, ஆனா ஒரே ஒரு வசனத்தினுடைய அடிப்படையில இன்னைக்கு இஸ்ரேலினுடைய ஒரு 50-60 வருஷம் ஹிஸ்டரி நாம பார்க்க போறோம். அந்த சரித்திரம் கூட ஒரு தலைப்புல தான் பார்க்க போறோம். சோ, இஸ்ரேலினுடைய சரித்திரத்துல இன்னைக்கு நம்ம திரும்பி பார்க்க போற விஷயம் என்னன்னா, இஸ்ரேல் மீது வந்துட்ட யுத்தங்கள், வார்ஸ் ஆன் இஸ்ரேல். இஸ்ரேல் தேசம் உருவானதுக்கு பின்பு சில முக்கியமான யுத்தங்கள் அவங்கள் மீது தொடுக்கப்பட்டிருக்கு. அந்த யுத்தங்கள் குறிச்சு நாம பார்க்க போறோம். ஏன் பார்க்கணும் இஸ்ரேலுடைய யுத்தம் குறிச்சு? ஏன்னா நம்முடைய ஸ்டடியினுடைய நோக்கமே வரப்போகிற ரெண்டு யுத்தம் பத்தி நாம இருக்கோம். சோ, பைபிள் ரொம்ப தெளிவா பேசப்பட்டிருக்கு. இந்த கிளாஸஸ் முழுக்க நான் உங்களுக்கு சொல்லிட்டே இருந்திருக்கிறேன். ஒருவேளை அதனுடைய முக்கியத்துவம் தெரிஞ்சு அந்த வசன பகுதியில் படிச்சுட்டு இருப்பீங்க என்று நான் விசுவாசிக்கிறேன். சங்கீதம் 83 மற்றும் எசேக்கியேல் 38-39 அந்த இரண்டு வசன பகுதி தான் இனிமேல் நடந்து நிறைவேற வேண்டிய காரியங்கள். அந்த இரண்டு வசன பகுதிகளுமே இனிமேல் இஸ்ரேல் மீது வரப்போகிற இரண்டு யுத்தங்கள் பற்றி பேசியிருக்கு. அந்த இரண்டு யுத்தங்களுக்கு மத்தியில தான் சபையினுடைய மகிமை அடைகிற விஷயம் அங்க தேவனுடைய திட்டத்தின் படி நிறைவேறும். சோ, நம்முடைய நோக்கம் ஒரு ரெண்டு யுத்தங்களை எதிர்பார்த்து இருக்கிறதுனால, அப்போ அந்த யுத்தங்கள் குறிச்ச தீர்க்க தரிசனங்களை நாம புரிந்து கொள்ளணும்னா, சோ, இது வரைக்குமே இஸ்ரேல் சந்திச்ச யுத்தங்கள் நாம திரும்பி பார்க்கணும். ஏன் எப்போதுமே யுத்தங்கள்ல ஒரு மூணு விஷயத்தை நம்ம மைண்ட்ல வைக்கணும். என்ன மூணு விஷயம்? எல்லா யுத்தத்திலையும் எதிரிகள் இருப்பாங்க, விரோதிகள். சோ இந்த விரோதிகளை நாம அடையாளம் காணணும். நெக்ஸ்ட், அந்த விரோதிகள் கையாளக்கூடிய யுக்திகள், வார் பிளான்ஸ், யுக்திகள் இருக்கும். ஏன்னா அதைத்தான் நாம் எதிர்கொள்ள வேண்டியது. மூணாவது, அந்த யுத்தத்தினுடைய முடிவு, வெற்றியா தோல்வியா. சோ அப்ப கண்டிப்பா இஸ்ரேலுக்கும் அந்த யுத்தங்கள் இருக்கு. அப்ப கண்டிப்பா இஸ்ரேலுக்கு அந்த யுத்தத்துல அவங்க சந்திக்க போற எதிரிகள் இருக்கிறாங்க. அந்த எதிரிகளை பத்தி வசனங்கள் தெளிவா பேசுது. உதாரணத்துக்கு ரெண்டு வசனம் வாசிங்க, சங்கீதத்துல 83 அதிகாரத்துல 5-8 வசனம் வாசிங்க.
இப்படி ஏதோமின் கூடாரத்தாரும் இஸ்மயேலரும் மோபாபியரும் ஆகாரியரும் கேபாலரும் அம்மோனியரும் அமலேக்கியரும் தீருவின் குடிகளோட கூடிய பெலிஸ்தியரும் ஏக மன நிர்ணயமாய் ஆலோசனை செய்து உமக்கு விரோதமாய் ஒப்பந்தம் பண்ணி கொண்டு இருக்கிறார்கள். அசீரியரும் அவர்களோட கூட கலந்து லோத்தின் புத்திரருக்கு
புயவளமானார்கள். இருக்கிற ஒரு யுத்தம் பற்றிய சங்கீதம் 83 பேசும் போது, அந்த யுத்தத்துல இஸ்ரேலுக்கு விரோதமா வரக்கூடிய அந்த விரோதிகளுடைய லிஸ்ட் இருக்கு பாரு. ஒரு 10 பேர் அங்க சொல்லப்பட்டிருக்கிறாங்க. யார் இவங்க? நாம பார்க்கணும். எப்படி நம்ம கண்டுபிடிக்க முடியும் அந்த விரோதிகள்? இதுவரைக்கும் இஸ்ரேலுக்கு யார் யார் எல்லாம் தொந்தரவு கொடுத்திருக்காங்க, நம்ம கொஞ்சம் பார்க்கணும். அந்த லிஸ்ட் எடுக்கணும். அந்த லிஸ்ட் எடுக்கணும்னா, இதுவரைக்கும் இஸ்ரேலுக்கு வந்திருக்கிற யுத்தங்கள், அந்த யுத்தங்கள் பற்றி நாம கொஞ்சம் படிக்கணும். அதுதான் இன்னைக்கு நாம பார்க்கணும். அதே போல எசேக்கியல் 38 2 வசனம் 5-8 மறுபடியும் வாசிங்க. எசேக்கியல் 38 விரோதமா வரக்கூடிய கடைசி யுத்தம் பத்தி பேசும் போது, மேஷேக் தூபால் என்கிற ஜனங்களுடைய தலைவன் கோகு, அவங்கள அவரு தேவனுக்கு விரோதமா வருவார். தேவனுக்கு விரோதம் எப்படி வருவார்? அந்த கோகு இஸ்ரேலுக்கு விரோதமா வரும். நெக்ஸ்ட், 5 வசனத்திலிருந்து வாசிங்க.
அவர்களுடைய பெர்சியரும் எத்தியோப்பியரும் லீபியரும் இருப்பார்கள். அவர்கள் எல்லாரும் கேடு பிடித்து தலை சீராவும்
தரித்திருப்பார்கள். மறுபடியும் கோகோட யார் யாரெல்லாம் சேர்ந்து வருவாங்க நாங்க சொல்லப்பட்டிருக்கோம். சோ இந்த 83 அதிகார சங்கீதம், அப்புறம் எசேக்கியேல் 38-39 அதிகாரங்கள், சோ வரவு இருக்கிற இஸ்ரேல் மீதான யுத்தங்கள் பத்தி பேசுது. சோ அந்த யுத்தங்கள்ல இஸ்ரேலுக்கு விரோதமான விரோதிகள் இருக்கிறதை நாம பார்க்கிறோம். சோ இந்த தீர்க்க தரிசனம் நாம அறிந்து கொள்ளணும். அதாவது நாம அந்த தீர்க்க தரிசனங்களை ஆராய்ந்து நடக்க போகிற காரியங்களை புரிஞ்சு கொள்ளணும். சோ அதுல ரொம்ப முக்கியமான விஷயம், யார் இந்த விரோதிகள்? எப்போதுமே நாம சொன்னபடி ஒரு யுத்தம்னா விரோதிகள் இருப்பாங்க. இஸ்ரேலுக்கு யுத்தம் இருக்குது உறுதியா. அந்த யுத்தத்துல விரோதிகள் இருக்கிறாங்க. யார் இந்த விரோதிகள்? சோ வரப்போகிற யுத்தத்துல அந்த விரோதிகளை புரிஞ்சு கொள்றதுக்கு கண்டிப்பா நடந்த யுத்தங்களை நாம திரும்பி பார்க்கறது கொஞ்சம் உதவியா இருக்கும். ஜஸ்ட் அப்படியே ஒரு ரெஃப்ரெஷ் தான். நம்ம ஒண்ணு பெரிய வரலாற்று பெரிய ஒரு பகுதி நாம பார்க்க போறது, ஏன்னா அந்த யுத்தம் முக்கியமான யுத்தம் நடந்துச்சு. அந்த யுத்தத்துல யார் யார் இஸ்ரேலுக்கு விரோதமா இருந்தாங்க, ஓ இப்படி நடந்திருக்கிற விஷயம், நெக்ஸ்ட் என்ன நடக்கலாம் அப்படி நாம சிந்திக்கணும். அதே போல எல்லா யுத்தத்திலையும் விதவிதமான யுத்திகள் விரோதிகள் பயன்படுத்துவாங்க. ஆனா இஸ்ரேலுக்கு விரோதமாகவும் பயன்படுத்துவாங்க. சோ பயன்படுத்திருக்கும். அதே சமயத்துல எல்லா யுத்தத்துக்கும் என்ன இருக்கணும்? ஒரு முடிவு இருக்கணும், வெற்றியோ அல்லது தோல்வியோ. சோ அதே போல இஸ்ரேல் உருவாண்டதுக்கு பின்பு அவர்கள் மீது தொடுக்கப்பட்ட யுத்தங்களுடைய முடிவு என்ன நம்ம பார்த்தோம்னா, கண்டிப்பா வரப்போகிற காலத்துல அவங்க மேல வரப்போகிற யுத்தத்தின் முடிவு கூட நமக்கு நல்லாவே தெரியும். அது பார்த்துதான் தெரிஞ்சுக்கணுங்கிற விஷயம் இல்லை. இஸ்ரேல் தேவனுடைய ஜனங்கள். சோ அவங்க பட்சமா தேவனே இருக்க போறதுனால அந்த யுத்தத்துல அவங்க என்ன பண்ணுவாங்க நமக்கு நல்லா தெரியும். அவங்க ஜெயிக்கத்தான் போறாங்க. ஆனாலும் அது எப்படி, அதுதான் நாம இன்னைக்கு பார்க்கணும். ஏன்னா ஒரு அருமையான வசன ஆதாரமா வச்சு இஸ்ரேலுடைய யுத்தங்கள் குறிச்சு நாம இன்னைக்கு கொஞ்சம் தியானிப்போம். அந்த வசனம் வாசிங்க நீங்க ஏசாயா 41:12-13 இஸ்ரவேலை குறிச்சு தேவன் சொல்லும் போதே எவ்வளவு அருமையா அங்க ஒரு ப்ராமிஸ், ஒரு வாக்கு தத்தம் அங்க கொடுக்கிறார் பாருங்க.
உன்னோடு போராடினவர்களை தேடியும் காணாதிருப்பாய்,
உன்னோடு போராடினவர்களை தேடியும் காணாதிருப்பாய்,
உன்னோடு யுத்தம் பண்ணின மனுஷர் ஒன்றும் இல்லாமல் இல்பொருள் ஆவார்கள்,
உன்னோடு யுத்தம் பண்ணின மனுஷர் ஒன்றும் இல்லாமல் அந்த வார்த்தை பாருங்க, உன்னோடு யுத்தம் பண்ணின மனுஷர்களே ஆயிடுவாங்க, ஒன்றும் இல்லாமல் இல் பொருள் ஆவார்கள். அப்புறம்
உன் தேவனாய் இருக்கிற கர்த்தராகிய நான் உன் வலது கையை பிடித்து பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்கிறேன்.
இது இஸ்ரேலுக்கு விரோதமா சதி செய்யற யுத்தம் பண்ற ஜனங்களுக்கு எல்லாம் இறுதியில என்ன நடக்கும் அப்படிங்கறது அருமையான வசனம். எவ்வளவு கான்பிடன்ட் யூதர்களுக்கு இருக்கும் நீங்க புரிஞ்சுக்கொள்ளுங்க. இந்த வசனங்கள் எல்லாம் அவங்களுக்கு தெரிஞ்சு வச்சிருக்கிறதுனாலதான் இன்னைக்கு உலகமே அவங்களை எதிர்த்தாலும் அவங்க தைரியமா நிக்கிறதுக்கு காரணம். சோ உன்னோடு யார் யாரெல்லாம் போர் செய்வாங்களோ அவங்க எல்லாம் என்ன பண்ணுவேன் நானு, முதல்ல அந்த வசனத்துல ஒன்றுமே இல்ல, முதல்ல உன்னோடு போர் செய்கிற யாவரையும் தேடியும் நீ காணாமல் இருப்பார். சார் அருமையான வார்த்தை, பட் நம்ம கடைசியில பார்க்கலாம் தீர்க்க தரிசனங்கள் முடிவுல அவங்கள யுத்தம் பண்ணினவங்கள தேடியும் நீங்க பார்க்க முடியாது. நெக்ஸ்ட் டே உங்களோட யுத்தம் பண்ணவங்க என்ன ஆயிடுவாங்க, ஒன்றுமில்லாமல் போய் இல் பொருள் ஆயிடுவாங்க. சோ அப்போ இது அவங்களுக்கு தேவன் தீர்க்க தரிசனமா சொல்லப்பட்டிருக்கிற ஒரு வாக்கு தத்துவம். சோ இது வரக்கூடிய யுத்தத்துல நிறைவேறும். அது எப்படி நம்ம கன்ஃபார்மா நம்ம புரிஞ்சுக்கலாம்னா, ஏற்கனவே நடந்த யுத்தத்துக்கு போய் நாம அங்க பார்க்கலாம். ஒரு 3 யுத்தம் தான் நம்ம மெயினா இன்னைக்கு பார்க்க போறோம். சோ இஸ்ரேல் ஒரு தேசமாக உருவானதுல இருந்து ஒரு முக்கியமான ஒரு 3 யுத்தங்கள் நடந்திருக்கு, நிறைய நடந்திருக்குது. 2006 வரைக்குமே யுத்தங்கள் நடந்திருக்குது. ஆனா அதுல ஒரு 3 முக்கியமான விஷயம் யுத்தங்கள் பற்றி மாத்திரம் நாம பார்க்கலாம். முதல் யுத்தம் இஸ்ரேல் தேசமாக உருவானதுக்கு அப்புறம் எப்ப நடந்துச்சு, முதல் எப்போ தேசமாக உருவானது, 1948 May 14th. சோ அன்னைக்கு தான் அவங்க சுதந்திரம் வாங்கினாங்க. அதற்கு பின்பு அவங்க சந்திச்ச முதல் யுத்தம் என்னைக்குனா 1948 May 14th. அவங்க என்னைக்கு வந்துட்டு தேசமா உருவாகி அந்த சுதந்திரம் பெற்றாங்களோ அன்னைக்கே அவங்களை சுற்றி 7 அரபு தேசங்கள் அங்க சூழ்ந்து இருந்துச்சு. என்ன மாதிரி ஒரு சூழ்நிலை நீங்க நினைச்சு பாரு. அப்போ இஸ்ரேலுடைய பாப்புலேஷன் வந்து 650,000 பேர் யூதர்கள், அவ்வளவுதான். வெறும் 650,000 யூதர்கள் அந்த தேசத்துக்குள்ள இருக்கிறாங்க. அன்னைக்கு தான் அவங்க சுதந்திரம் அறிவிக்கிறாங்க. அன்னைக்கு ராத்திரியே பாத்தீங்கன்னா இஸ்ரேலுடைய பாரரை சுற்றி எல்லையை சுற்றி 7 அரபு தேசங்கள் அங்க போர் தொடுத்தாங்க. அந்த தேசங்கள் எது எதுனா எகிப்து, சிரியா, ஜோர்டான், லெபனான், சவுதி அரேபியா, ஈராக் மற்றும் இன்னொரு சின்ன தேசம். சோ அப்போ நீங்க அந்த யுத்தங்கள்ல அந்த விரோதிகளை நீங்க கொஞ்சம் மைண்ட்ல வைங்க. எப்படி யார் யார் வந்து இஸ்ரேலுக்கு எப்போதுமே தொந்தரவு கொடுத்து வந்திருக்கிறாங்க நம்ம புரிஞ்சுக்கலாம். சோ அவங்க சுதந்திரம் வாங்கின அன்னைக்கே நடந்த அந்த யுத்தத்துல இந்த தேசங்கள் எல்லாம் சூழ்ந்திருந்தாங்க. லெபனானு, சிரியா, ஜோர்டானு, ஈராக், சவுதி அரேபியா, எகிப்து, இவங்க எல்லாமே எல்லா பக்கமே அங்க சூழ்ந்திருந்தாங்க. சொன்ன அவங்களுக்கு அப்ப இஸ்ரேலுடைய தொகை வந்து 650,000 பேர் தான். சோ இவங்க சண்டைக்கு போன போது எப்படி இருந்துச்சுன்னா, எதிரிகள் 100 பேர்னா இஸ்ரேல ஒருத்தர் தான் இருப்பார். அப்படின்னா அந்த ரேஷியோ 1:100, 100 எதிரிகள்ல சந்திக்கிறதுக்கு எவ்வளவு யூதன் தான் இருந்தாரு, ஒரே ஒரு யூதன். நினைச்சு பாருங்க இந்த கண்டிஷன் தான் அவங்க வந்து இருந்துச்சு. சோ அந்த யுத்தத்தை பற்றி அந்த அரபு தேசங்கள் எந்த அளவுக்கு நம்ம வார்த்தை சொல்லுவோம், மார் கட்டிட்டு போனாங்கன்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த ஸ்லோகன் ஒரு ஒரு முறையீட்டு போவாங்க. என்ன சொன்னாங்கன்னா, அந்த யுத்தத்தை தான் முத முதல்ல சொன்னாங்க, இஸ்ரேல நாங்க என்ன பண்ண போறோம்னா மத்திய தரை கடலுக்குள்ள தள்ள போறோம். சோ அந்த அந்த ஸ்லோகனே அந்த யுத்தத்துல சொன்னாங்க, வி வில் புஷ் இஸ்ரேல் இன்டு த சி சொன்னாங்க. இஸ்ரேல் முழுவதையும் நாங்க அப்படியே இந்த கடலுக்குள்ள நாங்க தள்ள போறோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவர்கள் இந்த யுத்தத்துக்கு அங்க வந்தாங்க. சோ யுத்தத்தினுடைய முடிவு என்ன? ரொம்ப ஆச்சரியம், இஸ்ரேல் தான் ஜெயிச்சாங்க. ஆனா அதுக்கு ஒரு பெரிய விலை கொடுக்க வேண்டி இருந்துச்சு. அவங்களுடைய ஜனத்தொகையில 1% பேர் செத்து போயிட்டாங்க. 650,000 யூதர்கள் இருந்தாங்க, அந்த யுத்தத்துல 6,000 யூதர்கள் செத்து போனாங்க. அப்போ ஆனால் கூட அந்த அரபு தேசங்கள் எல்லாமே முறியடிக்கப்பட்டு துரத்தப்பட்டாங்க. ரொம்ப 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 ஆச்சரியம். ஆச்சரியம் நம்ம சொல்லக்கூடாது, பைபிள் வார்த்தை நம்ம சொன்னோம்னா இது ஒரு அற்புதம் அவங்களுடைய சரித்திரத்துல. சோ அப்போ சுதந்திரம் வாங்கின அந்த முதல் நாளே இந்த அரபு தேசங்கள் இஸ்ரேலுக்கு விரோதமா யுத்தம் பண்ணினாங்க. மிகப்பெரிய தொகையோடு வந்து தாக்குனாங்க, ஆனா இஸ்ரேலர்கள் ஜெயிச்சாங்க. எப்படி ஜெயிச்சாங்க? சோ அப்போ இஸ்ரேலினுடைய படைய வழி நடத்தின அந்த தளபதி பேர் வந்து இகாயேல் யாடின். இகாயேல் யாடின் அப்படிங்கிறவர் தான் அந்த யுத்தத்துல இஸ்ரேல் படைய வழி நடத்தினவர். சோ அவர்கிட்ட அந்த யுத்தத்துக்கு பின்பு பேட்டி எடுத்து போறாரு. என்ன சொன்னார்னா, எப்படி ஜெயிச்சீங்க நீங்க இந்த யுத்தத்துல? அவர் சொன்ன வார்த்தை தான், நம்ம பிரதர்ஸ் ஒரு புத்தகமே போட்டு எடுக்கிறாங்க, இட் இஸ் அ மிராக்கிள். அதான் சொல்லிட்டார், அது எங்களுக்கு தெரியாது, அது ஒரு அற்புதம் தான் அவள் தான் நான் சொல்ல முடியும். சோ அதனால தான் நம்ம பிரதர்ஸ் ஒரு புக் போட்டு எடுப்பாங்க, இஸ்ரேல் மிராக்கிள் ஆஃப் எ நேஷன் ஆஃப் மிராக்கிள்ஸ் அப்படி போட்டு எடுப்பாங்க. சோ அந்த அந்த அவங்க அவங்க உருவானதே ஒரு மிராக்கிள். 2000 வருஷம் இல்லாம மீண்டும் கூட்டி சேர்க்கப்பட்டதே எந்த சரித்திரத்திலயும் நடக்காத விஷயம். அதுவே முதல் அற்புதம். உருவான அன்னைக்கே ஒரு யுத்தம், 7 அரபு தேசங்கள் கூடி அவங்களுக்கு சண்டைக்கு வந்திருக்கிறாங்கன்னா அந்த யுத்தத்துல அவங்க ஜெயிச்சாங்க, அது ஒரு அற்புதம். சோ இந்த சண்டை வந்துட்டு ஒரு அற்புதம். ஏன் அந்த போர் தளபதி அவர் சொல்லணும்னா, ஒரு முக்கியமா ஒரு 5 சம்பவங்களை அவர் சொல்றார். ஆக்சுவலா உண்மையிலேயே அந்த யுத்தத்துல என்ன நடந்துச்சு? சோ இஸ்ரேல் ரொம்ப அப்பத்தான் ஒரு தேசமா உருவா எடுக்கிறாங்க. அவங்க கிட்ட எதிரிகளை தாக்குறதுக்கான ஆயுதங்கள் கூட இருந்திருக்காரு, உண்மையிலே இல்ல. ஆனா நல்லா பிளான் பண்ணி 7 பேர் சூழ்ந்து நிக்கிறாங்க. எப்படி அந்த யுத்தத்துல இஸ்ரேல் ஜெயிச்சாங்க? கண்டிப்பா அது அற்புதம் தான். தேவனுடைய கரம் அவங்களுக்கு கூட அங்கிருந்து. இப்பதான் அந்த வசனம் நீங்க ஞாபகப்படுத்தணும், இந்த ஏசா எல்லாம் சொல்லியிருக்கிற வசனம். சோ உங்க கூட யுத்தம் பண்றவங்க என்ன ஆயிடுவாங்க? ஒன்றுமில்லாமல் போய் இன்னும் பொருள் ஆயிடுவாங்க. அவங்களை தேடினாலும் கண்டுபிடிக்க முடியும். நான் அந்த மாதிரி பண்ணுவேன், நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்க, நான் தேவன், உங்க கை பிடிச்சிருக்கிறேன், எல்லாருமே சொல்லிருக்கிற அந்த வசனம். சோ அப்போ அந்த 5 சம்பவங்கள் அவர் என்ன சொல்றார் அப்படின்னா, முதல்ல அந்த யுத்தம் இந்த மாதிரி சுதந்திரம் அறிவிச்சுட்டு இருக்கும் பொழுது நியூஸ் வருது அவங்களுக்கு. சோ 7 தேசங்கள் உங்களுக்கு விரோதமா கூடிட்டு வந்துட்டு இருக்கிறாங்க. உடனே அவசரம் அவசரமா அவங்க ஆயத்தம் ஆயிட்டு முதல்ல எங்க ஒரு ட்ரூப் போனாங்கன்னா பாருங்க என்ன ஆயிடுச்சுனாப்போ. பாருங்க இது தெல் அவிவ் போட்டுக்கிறோம், பாருங்க யாப்பா, யாப்பா தெல் அவிவ் இந்த புள்ளி, இதுதான் இன்னைக்கு இருக்கிற இஸ்ரேலினுடைய கேபிட்டல் தலைநகரம். சோ இந்த தெல் அவிவுக்கு கிட்டத்தட்ட சிரியா தேசத்திலிருந்து ஒரு பெரிய படை என்ன பண்ணிட்டாங்கன்னா, அவையே கிளம்பி தெல் அவிவ் நோக்கி அவங்க வந்துட்டாங்க. இந்த பக்கம் வந்த பக்கத்துல வந்துருக்கிறாங்க. என்ன பண்ணா, இஸ்ரேலுடைய படைகளை இங்க இருந்து அவர் கொஞ்சம் அப்படி அனுப்பியிருக்கிறார். சோ அப்ப அனுப்பும் பொழுது பாருங்க, அந்த நாம சொன்னோம்னா கிட்டத்தட்ட 200 ட்ரக்ஸ், 200 லாரிகள் வச்சுக்கோங்க, யுத்தத்துக்கு போகும்போது எப்படி எல்லாம் போவாங்க. சோ அந்த மாதிரி ஆயுதங்கள் எல்லாம் சுமந்துட்டு அந்த ட்ரக்ஸ் எல்லாம் வந்துருக்கு, 200 ட்ரக்ஸ், அப்புறம் 45 டாங்கிகள். டாங்கிகள்லாம் தெரியும் இல்லைங்களா உங்களுக்கு, பீரங்கின்னு சொல்லுவோம் இல்லைங்க. சோ டேங்க்ஸ், அப்போ 200 ட்ரக்ஸ், அப்புறம் 45 டேங்க்ஸ், இப்படி இந்த பக்கம் அங்க வரா, அதெல்லாம் எடுத்துட்டு சிரியா தேசம் இஸ்ரேலுக்குள்ள நுழைஞ்சு டெல் அவிவ் நோக்கி வந்துட்டு இருக்கிறாங்க. இப்போ போர் தளபதி என்ன பண்றாருன்னா, இங்க இருந்து அவங்களுக்கு அவங்களை எதிர்கொள்வதற்கு சில பேரை அங்க அனுப்புறாரு. அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, இங்க ஒரு சின்ன ஒரு கிராமம், குக்கிராமம் இருக்குது. இஸ்ரேல ரொம்ப வித்தியாசமான செட்டப் இருக்குது. கிட்புட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. கிட்புட்ஸ் என்னன்னா, ஒரு சின்ன சின்ன கிராமம் அங்க இருக்கு. அந்த கிராமம் வந்துட்டு அவங்க எல்லாமே அவங்களுக்கு ஒண்ணுதான், சாப்பாடு முதற்கொண்டு எல்லாமே அவங்களே அவங்களே அந்த அந்த கிராமத்தை மெயின்டைன் பண்ணிக்குவாங்க. அந்த மாதிரி சின்ன சின்ன கிராமங்கள் தான் ஆரம்பத்துல உருவாச்சு இஸ்ரேல் உருவான போது. மறுபடியும் ரீகேதர் ஆகி உருவான போர். சோ அந்த மாதிரி இருந்த ஒரு கிப்புட்ஸ் ஒரு கிராமத்தை அவங்க தாக்கிருக்காங்க வந்துட்டான். அப்போ இங்கிருந்து தளபதி இவங்களை அனுப்பும் போது என்ன பண்ணா தெரியுமா, அப்ப இஸ்ரேல் கிட்ட எவ்வளவுதான் ஆயுதம் இருந்துச்சுன்னா வேற ஒண்ணுமே இல்லை அவங்க கிட்ட, நாலே நாலு டாங்க் தான் இருந்துச்சு. 45 டேங்க் எங்க சிரியனுடைய சிரிய படைகளினுடைய 45 டேங்க் 200 ட்ரக்ஸ் உள்ள வந்துட்டு இருக்கு. இவங்க கையில ஒட்டு மொத்தமே எவ்வளவுதான் இருக்கு, வெறும் 4 டேங்க்ஸ். அந்த 4 டேங்க்ஸ்ல இவர் என்ன பண்ணிட்டாருன்னா, ரெண்டு இங்க வச்சுட்டு ஸ்பேரா வச்சுட்டு ரெண்டு மாத்திரம் எடுத்துட்டு போங்க. அந்த ரெண்டு கூட ரஷ்யன்ஸ் பயன்படுத்துறது ரொம்ப பழசு, ரொம்ப பழசு. செகண்ட் வேர்ல்ட் வார்ல அவங்க பயன்படுத்துறது ரொம்ப பழசு, எடுத்துட்டு போங்க. சோ இவங்க அந்த எல்லாம் பொட்டலாம் கட்டிட்டு எடுத்துட்டு போய் அந்த தளபதி என்ன பண்ணாருன்னா, இங்க போய் அதையெல்லாம் எடுத்து செட் பண்ற, செட் பண்ணிட்டு நல்ல வேலை இவங்க செட் பண்றக்கும் அந்த சிரியன் படைகள் வரக்கும் ரொம்ப கரெக்டா இருந்திருக்கு. பாருங்க தேவனுடைய வழிநடத்தல் என்னதான் பண்ணிடுறாங்க, ஒண்ணுமே பண்ணல. முதல் குண்டு போட்டுட்டு முதல்ல வந்த ட்ரக் அடிச்சிருக்கிறாங்க அவ்வளவுதான். முதல் ட்ரக் அடிச்சு உடனே அது நல்லா பிளாஸ்ட் ஆயிடுச்சு, நல்லா வெடிச்சிடுச்சு. உடனே சிரியனுக்கு பயந்துட்டாங்க, நம்ம இவங்க கிட்ட ஆயுதமே இல்லை நினைச்சோம். இவங்க என்ன பண்ணிருக்காங்க, ஆயுதம் எல்லாம் வச்சுட்டு பக்கா ட்ரெயின் மாதிரி நம்மள அடிச்சிருக்கிறாங்க. ஆனா அவங்களுக்கு தெரியாது இவங்களுக்கு ஒட்டு மொத்தமே எவ்வளவு டேங்க் தான் இருக்கு, நாலு தான் இருக்கு, அதுல ரெண்டு தான் இங்க வந்திருக்குறதுங்கிறதெல்லாம் அவங்களுக்கு தெரியாது. சோ அந்த ஃபர்ஸ்ட் ஷாட் அவங்களுடைய மொதல் அந்த ட்ரக்ல விழுந்த உடனே சிரியன் ஆர்மி பயந்துருக்கிறான், பயந்துட்டு மோத வேண்டாம் பேக் அவ்வளவுதான். அவங்க மறுபடியும் திரும்பிட்டு கலிலேயா நோக்கி இந்த பக்கம் மேல போயிருப்பாங்க. மலைக்கு மேல நம்ம பார்த்தோம்னா ஒரே ஒரு யூதர்களுடைய யூனிட் இருந்துச்சு. ஒரு யூனிட்னா 10 அல்லது 15 வீரர்கள் அவ்வளவுதான், அதுக்கு மேல இருக்க மாட்டாங்க. 1000 அரேபியர்கள் தாக்கிறதுக்கு ரெடியா இருக்கிறாங்க, மேல இஸ்ரேலுடைய ஒரே ஒரு யூனிட் தான் இருக்கு, அவங்க கிட்ட 1000. சோ இப்போ இவங்க வேற என்ன பண்ணிருக்காங்க, இப்படி வந்த ட்ரக்ஸ் டேங்க்ஸ் எல்லாம் திருப்பிட்டு இப்படி போகும் பொழுது இவங்க இந்த இடத்துல என்ன நடந்துச்சிருக்குன்னா, ஆயுதமே இல்லாத சூழ்நிலையில அந்த தளபதி சொன்ன விஷயம் ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. திடீர்னு ஒரு புயல் அந்த பகுதியில அடிச்சிருக்கு, நல்ல மழை புயல் அந்த பகுதியில வந்த உடனே இருட்டு வேலை வேற. இந்த சம்பவம் தான் பொதுவா இஸ்ரேல் பத்தி எடுக்கும் போது நம்ம பிரதேசம் எல்லாம் இந்த பாயிண்ட் அங்க சொல்லுவாங்க. சோ அப்ப மழை மேல அவங்களுக்கு என்னதான் இருந்துச்சுன்னா ஒண்ணுமே இல்ல, கொஞ்சம் கெசோலின் இருந்துச்சு. கெசோலின் அப்படின்னு சொன்னா பெட்ரோலுடைய ஒரு வகை, ஒரு எரிபொருள். அந்த கெசோலின் என்ன பண்ணாங்கன்னா, ஒரு 50 காலி பேரல்ல ஊத்திட்டு அந்த காலி பேரல் எல்லாம் மலை மேல இருந்து என்ன பண்ணாங்க, உருட்டி விட்டுட்டாங்க. அது உருட்டி விடுக்கும்னா அந்த பேரல் என்ன பண்ணிட்டாங்க, தீபத்தை வச்சு விட்டுட்டாங்க. இருட்டு நேரம், புயல் வேற அடிக்குது, மலை மேல இருந்து பேரல் உருண்டு வந்தா எப்படி இருக்கும் சவுண்டு. சோ பாறையில மோதி டம்மால் டும்மால் அது வேற வரும்போது நல்லா தீ எரிஞ்சுக்கிட்டு கையெல்லாம் ஆடிட்டு வர மாதிரி பார்த்த உடனே கீழே இருந்து அத்தனை அரபுக்கு என்ன இருக்குன்னா, இஸ்ரேல் ஏதோ ரொம்ப சீக்கிரட்டா ஒரு வெப்பன் பயன்படுத்துறாங்க, நம்ம கிட்ட இல்லாத ஒரு ஆயுதம் அவங்க வச்சிருக்கிறாங்க வேணாம்னு சொல்லிட்டு என்ன நடந்திருக்குன்னா, லிட்டரலா அப்படியே வந்ததெல்லாம் விட்டுட்டு அப்படியே போயிருக்கிறாங்க, அப்படியே விட்டுட்டு. இவங்க கூட இங்க இருந்து ரிட்டர்ன் ஆனவங்களும் இதெல்லாம் பார்த்துட்டு பயந்துட்டு அப்படியே அந்த சிரியன் எல்லா பக்கம் அங்க போயிருக்கிறாங்க. சோ இது ரெண்டாவது ஒரு அருமையான ஒரு சந்த ஒரு விஷயம் என்று அங்க சொல்றாங்க. 1948 நடந்த 1948 நடந்த ஒரு யுத்தத்தினுடைய சில அம்சங்கள். சோ இந்த ரெண்டுமே ரெண்டு அட்டாக்கும் ரொம்ப ஆச்சரியமா தேவன் அவங்களுக்கு அங்க வெற்றி தந்தார். அதே சமயத்தில் என்னாச்சுன்னா, டிசம்பர் மாசம், அதே 1948 டிசம்பர் மாசம் கிட்டத்தட்ட எகிப்துல எகிப்து படைகள் என்ன ஆயிட்டாங்க, பைபிள் என்ன சொல்லுவாங்கன்னா தென் திசைன்னு சொல்லப்படுது, அது இங்கிலீஷ்ல தான் நெகேவ்னு இருக்கும், மற்ற தமிழ் பைபிள் தென் திசை. சோ இந்த நெகேவுக்குள்ள நுழைஞ்சிட்டாங்க, இப்ப நெகேவுக்குள்ள நுழைஞ்சு வடக்கு நோக்கி இந்த எகிப்தியனுடைய படைகள் அங்க இப்படி மேல வந்துட்டு இருந்திருக்கு. சோ இப்படி வரும்போது இங்க இருந்த நம்ம இஸ்ரேலுடைய படை தளபதி அவங்களுக்கு என்ன என்ன பண்றதுனே தெரியல. அதெல்லாம் இதுதான் இந்த மிராக்கி, என்ன அற்புதம்னா என்ன பண்றதுன்னே தெரியல, ஆனா அவர் என்ன பண்ணிருக்கிறாருன்னா, இந்த எகிப்தியர்களை ஜெயிக்கிறதுக்கு பைபிள் யூஸ் பண்ணிருக்கிறார். பைபிள்ல எங்கேன்னு தெரியல, எந்த வசனம் தெரியல, பட் அவருடைய ஸ்டேட்மெண்ட், பழங்காலத்துல பயன்படுத்தப்பட்ட ஒரு பாதை இருக்கு. அந்த பாதையை பத்தி பைபிள் பேசுது,
நமக்கு எங்க தெரியல. சோ அந்த பாதை எல்லாரும் மறந்துட்டாங்க. சோ அந்த பாதையை மாத்திர இவர் நினைவில் வச்சுட்டு அந்த பாதையை பயன்படுத்தி அதுல சும்மா போயிருக்கிறாங்க. அவருடைய ட்ரூப்ஸ் எல்லாம் சேர்ந்துட்டு அந்த பாதை வழியா போகும்போது அந்த பாதை கரெக்டா அவங்களை எங்க கொண்டு போய் விட்டுருக்குன்னா, இவங்க நெகேவ்ல எங்க வந்துட்டு கூடாரம் போட்டு ஆயுதங்கள் எல்லாம் வச்சுட்டு இருந்தாங்களோ எகிப்தியர்களே, அதே இடத்துக்கு அந்த பாதையை கொண்டு வந்து அங்க விட்டுடு.
இவங்க வந்ததை யாரும் எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னா எகிப்தியரே.
இந்த இதுல சும்மா நினைக்காதீங்க, இன்னைக்கு கூட இந்த பகுதி எல்லாம் முழுக்க டெசர்ட் பாதை வேணும்,
முழுக்க முழுக்க வனாந்திரம், ஒரு புழு பூச்சி பார்க்க முடியாது, புல்லு மலைகளே முழுக்க முழுக்க மண்ணு பாறைகள் அவ்வளவுதான். இதுல வந்துட்டு
இந்த எகிப்து படைகள் எங்க போய் கூடாரம் போட்டு இருந்தாங்க, அவங்க ஆயுத கிடங்கள் எங்க இருந்துச்சுன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு அப்ப என்னெல்லாம் இல்ல,
ரேடாரு எல்லாம் ஒண்ணும் கிடையாது, சேட்டலைட் ஒண்ணும் கிடையாது. அதுவும் இருந்தாலும் கூட அது யாருக்கிட்ட இல்ல, கண்டிப்பா இஸ்ரேலர்கள் கிட்ட கிடையாது. ஆனா அவங்களுடைய கேப்டன் என்ன பண்ணிட்டாருன்னா, பைபிள்ல இருக்கிற அந்த பகுதியில் இருக்கிற பைபிள் சொல்ற ஒரு பாதையை பிடிச்சிட்டு போனா, அந்த பாதை எங்க கொண்டு போய் விட்டுடுக்குன்னா கரெக்டா எகிப்தியர்களுடைய அந்த கூடாரம். சோ உடனே அங்கே கூட அந்த ஒரு அட்டாக் ஆயிட்டு அங்க கிட்டத்தட்ட 14 நாள் அந்த இடத்துல சண்டை நடந்து, அந்த சண்டையில கூட இஸ்ரேலர்கள் தாங்க ஜெயித்ததாக அங்க நாம பார்க்கிறோம் சகோதர சகோதரிகளை. சோ நெக்ஸ்ட் இன்னும் ஒரு சம்பவம் என்ன அப்படின்னா, எகிப்த் இஸ்ரேல்ல ஒரு ஒரு பகுதி லிடா அப்படிங்கிற ஒரு பகுதி, அந்த பகுதியில் இருந்த ஒரு என்ன சொல்லலாம் விமானத்தளம், அந்த விமானத்தளத்தை கூட அரேபியர்கள் வந்து அங்க புடிச்சிட்டுக்கிறாங்க. கிட்டத்தட்ட எவ்வளவு அரேபியர்கள் இருந்திருக்கிறாங்கன்னா, நமக்கு ரெக்கார்ட் என்ன சொல்றதுன்னா, 7000 அரபு படைகள், அரபு துருப்புகள், ட்ரூப்ஸ் அங்க இருந்திருக்கிறாங்க. 7000 ட்ரூப்ஸ்னா அப்ப ஜனங்கள் இன்னும் அதிகமா தான் இருக்கும். அத்தனை பேரும் அந்த விமான தளத்தை வந்துட்டு அவங்க சரண் பண்ணி அதை குடிச்செடுக்கிறாங்க. இருக்கிற அந்த விமான தளத்தை அந்த அரேபியர்கள்ட்ட இருந்து கைப்பற்றவும் அந்த அரேபியர்களை துரத்திருக்கும் இஸ்ரேல் என்ன பண்ணாங்கன்னா, ரொம்ப ஆச்சரியமான விஷயம், கிதியோன் மெத்தட் பயன்படுத்தி இருக்கிறாங்க. சோ கிதியோன் என்ன பண்ணார், ஒன்னும் பண்ணல, குழப்பி விட்டார் அவ்வளவுதான். சோ கையில் எந்த ஆயுதமும் கிடையாது, ஸ்பெஷல் ஆயுதங்கள், பட் ஜனங்களுக்கு ஒரு பயம் குழப்பம் தான் தேவன் கிதியோனுக்கு சொல்லி கொடுத்த மெத்தட். அந்த கிதியோன் டெக்னிக் அப்படியே அந்த தளபதி அங்க பயன்படுத்திடுவார். என்ன பண்ணிருக்கிறாருன்னா, பாருங்க 1000 ட்ரூப்ஸ் இருக்கிறாங்க, அரேப் ட்ரூப்ஸ். இவர் என்ன பண்ணாருன்னா, 16 இஸ்ரேல் போர் வீரர்களை கூப்பிட்டு அரேப் வீரர்களுடைய ட்ரெஸ் மாட்டி விட்டார். மாட்டி விட்டுட்டு ஒன்னும் பண்ண வேண்டாம், அந்த ஏர்போர்ட்டுக்குள்ள போயிட்டு இஸ்ரேலர் வந்த மாதிரி இவங்க உள்ள ஒரே கத்து இறைச்சல். என்ன பண்ணாங்கன்னு தெரியல, திடீர்னு இஸ்ரேல் வந்து அட்டாக் பண்ண எப்படி சத்தம் வரும், அந்த மாதிரி யாரே வந்து சத்தம் போட ஆரம்பிச்சுட்டான். இஸ்ரேல் படையில இருந்து அரேபனுடைய ட்ரெஸ் மாட்டிட்டு உள்ள வந்துட்டா இஸ்ரேல், வெறும் 16 இஸ்ரேலர்கள் உள்ள போய் அவங்க குழப்பம் உண்டு பண்ண உடனே இருந்தவங்க எல்லாருக்கும் டென்ஷனு, குழப்பம், அவங்க அவங்களே சுட்டு கொண்டு இருக்காங்க. எப்ப நடந்த மாதிரியே, கிதியோன் காலத்துல நடந்த மாதிரியே அரேபியர்களுக்குள்ளேயே குழப்பம் ஆகி ஒருத்தருக்கு ஒருத்தர் சுட்டு கொண்டுட்டு கடைசியில எஞ்சி இருந்தவங்க கூட அந்த இடத்த விட்டு ஓடி போயிருக்கிறாங்க. வந்துட்டு எந்த யுத்தத்திலுமே இந்த மாடர்ன் காலத்துல நடக்கிறதுக்கு அங்க வாய்ப்பு இல்லை. சோ இது ஒரு ஆச்சரியமான ஒரு சம்பவம் சொல்றாங்க. நெக்ஸ்ட் நாம பார்க்கும் பொழுது, ஓடி போன
சிரியன் படைகளே மீண்டும் அவங்க ஒண்ணு சேர்ந்துட்டு இந்த பக்கம் அவங்க வந்திருக்கிறாங்க. எப்படி, இதுக்குள்ள இஸ்ரேலுக்குள்ள இந்த கலிலேய பகுதியில இப்படி நுழைஞ்சிருக்கிறாங்க. ஆனா இதெல்லாம் யாரும் தெரியாது. நம்ம பார்த்தோம் இல்லைங்களா, முதல்ல அட்டாக்ல பின்வாங்கி போயிட்டு இங்க நடந்த சண்டையில திரும்பி விட்டுட்டு ஓடினாங்க இல்லையா சிரிய படைகள், மறுபடியும் அவங்க திரும்பி இஸ்ரேலுக்குள்ள வந்துட்டு இருக்கிறாங்க. ஆனா இது யாருக்கு தெரியாது, முற்றிலுமே இஸ்ரேல் ஜனங்களுக்கு தெரியாது. இவங்க என்ன பண்ணாங்கன்னா, இங்க வந்துட்டு அவங்க காப்பாத்தினாங்க பாருங்க, முதல் அட்டாக்ல ஒரு கிட்புட்ஸ், ஒரு கிட்புட்ஸ் வில்லேஜ், ஒரு சின்ன ஒரு குக்கிராமம் காப்பாத்தினாங்களா, அந்த வில்லே அந்த குக்கிராமத்துக்கு போகணும்னு சொல்லிட்டு அந்த படைகள் இதுவரைக்கும் மற்றவங்கிட்ட இருந்து கிடைச்ச அந்த ட்ரக்ஸ் டேங்க்ஸ் எல்லாம் ஓட்டிட்டு இப்படி போயிட்டு இருந்துருக்காங்க. ஆக்சுவலா இவங்க எந்த கிராமத்துக்கு போகணுமோ அந்த கிராமத்துக்கு போகல, ரூட் மாறி போச்சு, மாறிட்டு வழி தவறி போய் மேல போய் லக்னான தாண்டிட்டாங்க. ஆக்சுவலா இவங்க போக வேண்டிய ரூட் வேற, நிறையதான் இருக்கிறாங்க இவங்க, வழி தெரியாம தவறிட்டு லெபனானுக்குள்ள போயிட்டு இப்படி வந்திருக்கிறாங்க. இப்படி இப்படி வந்துட்டு இருக்கும்போது பார்த்தா இவங்க யார் என்ன பண்ணிருக்கிறாங்க, சிரியா அப்படியே கலிலேயாக்குள்ள இறங்கிட்டு இப்படி வந்துட்டு இருக்கிறாங்க, நேருக்கு நேர் சந்திக்கிறாங்க.
அவங்க ரொம்ப ரகசியமா வராங்க, மறுபடியும் அவங்களை எப்படியாவது பிடிச்சிடலாம். ஆனா இவங்க சரி நம்ம போய் கிட்பூட்ஸ் ஊர்ல போய் கொஞ்சம் தங்கலாம், அதை கொஞ்சம் பாதுகாக்கலாம், நம்ம வசப்படுத்திக்கலாம். இவங்க போனவங்க ரோட் மிஸ் பண்ணிட்டான், ரோட் மிஸ் பண்ணிட்டு லெபனான் வழியா போயிட்டு எங்கேயோ போயிட்டு இருந்தா திடீர்னு பார்த்தா எதுக்காகவே யார் வராங்க. இந்த சிரியன்ஸ் வந்து பயங்கரமா ஆர்ம்டா இருக்கிறாங்க, நிறைய மறுபடியும் ரீகேதர் ஆகி வர்றதுனால நிறைய ட்ரக்ஸ் டேங்க் எல்லாம் கொண்டு வந்திருக்கிறாங்க. என்ன ஆயிடுச்சுன்னா இஸ்ரேல் கிட்ட இருந்த அந்த டேங்க்ஸ் வச்சுட்டு மறுபடியும் என்ன பண்ணிருக்காங்கன்னா இருந்த அந்த ட்ரக்க டார்கெட் பண்ணி அடிச்சிருக்காங்க. அந்த ட்ரக்ல என்ன இருந்திருக்குன்னா கெசோலி, மறுபடியும் இந்த பெட்ரோல் டீசல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் தான் அங்க நிரம்பியிருக்கு. அடுத்த ட்ரக்ல என்ன இருந்திருக்குன்னா இந்த கிரினேடு சொல்லுவாங்க, கை கை எறி குண்டு இருக்கு இல்லைங்களா கிரினேடு. சோ இந்த கிரினேடு முழுக்க இருந்திருக்கு. சோ முதல் ட்ரக்ல கெசோலின்ல போய் அந்த பீரங்கி குண்டு அடிச்ச உடனே பயங்கர சத்தத்தோட வெடிச்சிருக்கு. வெடிச்சு அந்த தீயமாயிருக்கு. நெக்ஸ்ட் அடுத்த ட்ரக்ல இருந்தா அந்த கிரினேடு ட்ரக்ல போயிட்டு அதுவும் பயங்கர சத்தத்தோட வெடிச்சிடுது. இப்படியே ஒரு ரெண்டு மூணு ட்ரக்ஸ் தொடர்ந்து வெடிச்ச உடனே யாருக்கு ரொம்ப பயம் வந்துருச்சுன்னா சீரியர்களுக்கு ரொம்ப பயம் வந்துட்டு மறுபடியும் அந்த இடத்த விட்டுட்டு போயிட்டாங்க. இந்த இடத்துல எப்படி போயிட்டாங்களாமா, அவங்க விட்டுட்டு போன ட்ரக்ஸ் பீரங்கி அதைய தூக்கிட்டு வரக்கு இஸ்ரேலுக்கிட்ட ஆட்கள் இல்ல அந்த அளவுக்கு. எவ்வளவு டேங்க்ஸ் இருந்திருக்கு, எவ்வளவு ட்ரக்ஸ் இருந்திருக்குன்னா யூதர்கால அத்தனையுமே திரும்ப இஸ்ரேலுக்குள்ள கொண்டு வரதுக்கு கூட எண்ணிக்கை பத்தலாம். அந்த அளவுக்கு எல்லாவற்றையுமே விட்டுட்டு அவங்க போயிருக்கிறாங்க. போனதுக்கு அப்புறம் அவங்க என்ன கேள்விப்பட்டிருக்காங்கன்னா ஏற்கனவே இஸ்ரேல் ரூமர் தான், இதெல்லாம் ஒண்ணா கிடையாது. அவங்க என்ன பயத்துக்குள்ள வந்திருக்கிறாங்கன்னா ஏற்கனவே என்ன கேள்விப்பட்டிருக்கிறாங்கன்னா இஸ்ரேல் லெபனானுக்குள்ள போய் லெபனானே என்ன பண்ணிட்டாங்க தங்க கையில பிடிச்சிருக்கும். பட் அப்படியெல்லாம் ஒன்னும் நடக்கல, இவங்க ரூட் மாறி போனது இவங்களுக்கு தான் தெரியும். அப்போ இந்த மாதிரி நம்ம என்ன பாக்குறோம்னா பழைய பாட்டுல மாத்திரம் கிடையாது, அவர்கள் தேசமா உருவானதுக்கு அப்புறம் கூட தேவன் அவங்க பட்சமா தாங்க இருந்து அங்க பண்றாங்க. இது மாதிரி நிறைய சம்பவங்கள் அந்த 48வது வருஷத்து யுத்தத்துல அங்க நடந்திருக்குது. சோ ஏன் வந்து இஸ்ரேலுடைய தளபதி அந்த யுத்தத்துல நாங்க ஜெயிச்சது அது ஒரு மிராக்கிள், அது ஒரு அற்புதம் சொல்றாருன்னா உண்மையிலேயே அன்னைக்குதான் உருவான ஒரு தேசத்துக்கு ஆயுதங்கள் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்ல, வசதிகள் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்ல. ஆனா போர் சூழ்நிலை உருவானது உண்மை, விரோதிகள் பலத்த ஒரு ஆயுத படையோடு வந்து மோதினது உண்மை, அதுல இஸ்ரேல் அற்புதமான விதத்துல ஜெயித்ததும் உண்மை. சோ இது 1948 நடந்த அந்த யுத்தம். சோ அப்போ என்ன ஆயிடுச்சு 1949 இந்த அரபு தேசங்கள மறுபடியும் இஸ்ரேல் கிட்ட பேச்சுவார்த்தைக்கு வந்து சரி 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 வேணா என்னமோ நினைச்சு தண்ணில தள்ளி விட்டலாம் நினைச்சு வந்தோம், என்னென்னமோ நடந்துச்சு பரவாயில்ல இப்ப நமக்குள்ள நம்ம என்ன பண்ணிக்கலாம் எல்லை தீர்மானிச்சுக்கலாம்னு சொல்லி அப்போ ஒரு தீர்மானம் போட்டாங்க. ஆர்மிஸ்டிஸ் லைன் சொல்லுவாங்க. அப்படின்னா என்னன்னா ஒரு யுத்தம் நடந்து அந்த யுத்தம் முடியும் போது இரண்டு தேசத்துக்குள்ள தற்காலிகமா போர் நிறுத்தத்துக்காக குறிக்கிற எல்லை, அந்த மாதிரி போட்ட எல்லை தான் நீங்க டாட்டட் லைன்ஸ் பாக்குறது பாருங்க. இதெல்லாம் எப்பனா அந்த 1948 யுத்தத்துக்கு பின்பு 49வது வருஷம் அந்த தேசங்கள் எல்லாம் உட்கார்ந்து பேச்சுவார்த்தை போட்டு தற்காலிகமா முடிவெடுத்து குறிச்சிட்ட எல்லை தான். தற்காலிகமா அதை எதிர்காலத்துல பேச்சுவார்த்தை நடத்தி அதை என்ன பண்ணணும் தீர்க்கமான ஒரு முடிவு எடுக்க வேண்டும் என்கிறது அது வந்து அடையாளம். சோ இது 49வது வருஷத்துல நடந்துச்சு. சோ இஸ்ரேல் அவங்களுக்கு விரோதமா வந்த எகிப்து, சிரியா, லெபனான், ஜோர்டான் இந்த தேசங்களோடு இந்த ஒப்பந்தத்துல கையெழுத்து போட்டாங்க. ஆனா அவங்களுக்கு தெரியாது அந்த ஒப்பந்தம் ரொம்ப நாளைக்கு நீடிக்காது. சோ 49 அந்த ஒப்பந்தத்துல கையெழுத்திட்டாங்க, இனிமேல் சண்டை வேண்டாம், நம்ம ஒரு தற்காலிகமா ஒரு முடிவுக்கு வந்துடுவோம் என்று. ஆனா அது ஒரு 9 வருஷம் கழிச்சு, 9 வருஷம் இல்ல ஒரு 7 வருஷம் கழிச்சு மீண்டும் எகிப்து அவங்களுக்கு கூட ஒரு யுத்தம் பண்ணுவாங்க என்பதும், அதே போல ஒரு 17 வருஷம் கழிச்சு மீண்டும் அந்த எல்லா தேசங்களும் இஸ்ரேல் கூட மிகப்பெரிய போர்ல ஈடுபடுவாங்க என்பது அப்போதைக்கு தெரியாது. ஆனா இஸ்ரேல் முழுக்க நம்பினாங்க. சோ இஸ்ரேல் அந்த நாள் அந்த சுதந்திரம் வாங்கிட்டு அதுக்கு பின்னர் இந்த காரியங்களுக்கு பின்பாக உலக தேசங்களுக்கு அறிவிச்சதெல்லாம் என்னன்னா ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. நாங்க எல்லா தேசத்துக்கும் நேசக்கரம் நீட்டுறோம், எல்லா தேசத்தோட நாங்க சகோதரர்களா இருக்கத்தான் விரும்புறோம், எல்லா தேசமும் எங்களுடைய தேச உரிமையா ஏற்றுக்கொள்ளணும், இதுதான் அவங்களுடைய அறிக்கை. ஆனா அது 1948 மாத்திரம் இல்ல, அதற்கு பின்பும் கூட அரபு தேசங்களுடைய எண்ணம் என்னன்னு பார்த்தோம்னா ரொம்ப ஆச்சரியம். அவங்க எந்த ஒரு விஷயத்திலயுமே இஸ்ரேலுக்கு அங்க இடம் கொடுக்கவே இல்லத்தான் நாம பார்க்கிறோம். சோ இஸ்ரேல் வந்துட்டு பாருங்க, நான் சொல்றேன் பாருங்க, அன்னைக்கு சுதந்திரம் தந்து என்ன வாசிச்சாங்கன்னா, இந்த பிரைம் மினிஸ்டர் we extend the hand of peace and good neighborliness to all the states around us and to their peoples, and we call upon them to cooperate in mutual helpfulness with the independent Jewish nation in its land. So naanga engalai sutti irukkira ella desangalukkum nesakaram neetukrom, adu mathramilla அவங்களுடைய ஜனங்களுக்கும் நீட்டுகிறோம். அது மாத்திரமில்ல, அந்த தேசத்தார் ஜனங்களெல்லாம் நாங்கள் கேட்டுக்கொள்வது என்னன்னா, இஸ்ரேல் யூத ஜனங்கள் ஒரு சுதந்திர தேசமா அவங்களுடைய தேசத்துல இருப்புவதற்கு எல்லோருமே பரஸ்பர உதவி செய்ய வேண்டும் என்று தான் அவங்க அறிக்கை தான். ஆனா அன்னைக்கு நைட்டே நடந்த யுத்தம் நாம பார்த்தோம், கிட்டத்தட்ட கொஞ்ச நாட்கள் போய் இஸ்ரேல் ஜெயிச்சாங்க. ஜெயிக்கும் போது அதுக்கு முன் இஸ்ரேலுக்கு ஐநா சபை ஒதுக்கிவிட்ட இடத்தை காட்டிலும் சில இடங்கள் இவங்க கண்ட்ரோலுக்குள்ள வந்துச்சு. அப்புறம் தற்காலிகமா அந்த எல்லைகள் எல்லாம் அவங்க வரைஞ்சாங்க. ஆனாலும் கூட இந்த அரபு தேசங்கள் அப்போதைக்கு அந்த ஒரு பேச்சுவார்த்தைக்கு உடன்பட்டாலும் உள்ளுக்குள்ள அந்த விரோதம் எப்பொழுதுமே அவங்களுக்கு இருந்துட்டு தான் இருந்துச்சு. 1948 இருந்து இன்ன வரைக்கும் நீங்க இந்த அரபு தேசங்கள நீங்க பாருங்க, இஸ்ரேலையும் பார்க்கணும். இஸ்ரேல் அன்னைக்கு என்ன சொல்லிட்டாங்களோ அதே சூழ்நிலை தான் இன்னைக்கு வரைக்கும் இருக்காங்க. சமாதானத்துக்கு தான் அவங்க முயற்சி பண்றாங்க. உலக தேசங்கள் தங்களை ஒரு தேசமா ஏற்றுக்கொள்ளணும், தங்களுடைய உரிமையில தலையிடக்கூடாது, சிநேகமா இருக்கணும். இதுதான் இன்ன வரைக்கும் இஸ்ரேல் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அதே போல அவங்க உருவான நாளில் இருந்து அரபு தேசங்கள் நாம பார்த்தோம்னா அவங்க நிறைய விஷயங்கள் அவங்ககிட்ட தென்படும். என்னன்னா, முதல்ல அரபு தேசங்கள் என்ன சொல்லுவாங்கன்னா, நாங்கள் யூத தேசம் என்பதையே ஏற்றுக்கொள்ளவில்லை. இன்னைக்கு வரைக்கும் அவங்க ஸ்டேட்மெண்ட் அது, உங்க தேசத்துல எங்களுக்கு இடம் கொடுங்கிறது நினைச்ச நெக்ஸ்ட் விஷயம், முதல்ல நீங்க ஒரு தேசம்ங்கிறதே நாங்க என்ன பண்ண மாட்டோம், ரெகனைஸ் பண்ண மாட்டோம். இன்ன வரைக்கும் அவங்களுடைய ஸ்டாண்ட் வந்துட்டு அதுவாகத்தான் அங்க இருக்கு. நெக்ஸ்ட், இப்ப அந்த மாதிரி தேசமா உருவாயிருக்கிறோம் என்று சொல்லுகிற உங்களை அழிச்சு தீர்வதே தான் எங்களுடைய ஒரே குறிக்கோள். இது அவங்களுடைய இரண்டாவது கொள்கை. இதுதான் இன்ன வரைக்கும் அரபு தேசங்களுடைய நிலைமை. அப்போ எல்லாம் அரசியல் ரீதியா தார்மீக ரீதியா நீங்க பாத்தீங்கன்னா, உலக ஜனங்கள் எல்லாம் இஸ்ரேல தவறான கண்ணோட்டத்துல பார்க்கும் மாதிரி தான் சூழ்நிலைகளை இந்த அரபு தேசங்கள் இஸ்ரேலுக்கு இன்ன வரைக்குமே உருவாக்கிட்டு இருக்கிறோம். சோ வெளியே வந்துட்டு சமாதானம் பேச்சுவார்த்தையே சொல்லுவாங்க, ஆனா உள்ளுக்குள்ள வந்துட்டு இஸ்ரேல் அழியணும், அந்த தேசம் இருக்கக்கூடாது. இதுதான் இந்த அரபியர்களுடைய எண்ணம். 1948 அந்த யுத்தத்துல, முதல் யுத்தத்துல அவங்க ஜெயிச்சிட்டாங்க. சோ ஒரு தற்காலிக எல்லைகள் எல்லாம் குறித்தாங்க. ஆனா அது ஒரு, அது வந்து அரபு தேசங்கள் அப்போதைக்கு அமைதியா இருந்தாங்க பாருங்க. மறுபடியும் கொஞ்ச நாள் ஆச்சு, 1957
இந்த சீனாய் யுத்தம் நாம் சொன்னோம். இந்த பகுதி விஷயத்துல எகிப்து கூட இஸ்ரேலுக்கு மறுபடியும் யுத்தம் வந்துச்சு.
எப்பன்னா 1957 வருஷம் என்ன நடந்துச்சுன்னா, அந்த சமயங்கள்ல பாருங்க, நான் சொல்லுகிற தேசம் எல்லாம் நீங்க மைண்ட்ல வைங்க, அப்பதான் வரக்கூடிய தீர்க்க தரிசனம் குறிச்சு நம்ம புரிஞ்சுக்கொள்ள முடியும். சோ அந்த யுத்தத்துக்கு மெயின் ஒரு காரணம் என்னன்னா, எகிப்துக்கும் சிரியாவுக்கும் ரஷ்யா, அந்த தேசங்க நீங்க மைண்ட்ல வைங்க, எகிப்துக்கும் சிரியாவுக்கும் ரஷ்யா வந்து நிறைய ஆயுதம் வந்து சப்ளை பண்ணாங்க. சோ அதனால இந்த ரெண்டு தேசங்களும் ஆயுதத்துல ரொம்ப பலத்து போச்சு. சோ அப்ப அவங்களுக்கு தானா ஒரு தைரியம் வந்துச்சு, மீண்டும் இஸ்ரேல் கூட நாம யுத்தம் பண்ணலாம். சோ அந்த யுத்தம் நடந்துச்சு, ரொம்ப சிம்பிளா நடந்துச்சு. அது ஜெயிச்சது இஸ்ரேல் ஜனங்கள் தான். நீங்க ஏசாயா 41 மைண்ட்ல வச்சுக்கோங்க, அவ்வளவுதான் அந்த ஒரு வசனம் தான் எனக்கு சப்ஜெக்ட் மூலம். சோ அப்போ அந்த யுத்தத்துல கூட இஸ்ரேல் தான் ஜெயித்தாங்க. சோ அப்போ ஜெயித்துட்டு என்ன ஆச்சுன்னா, நம்ம போன கிளாஸ்க்கு முந்தின கிளாஸ் அந்த சில நிறைய மேப்ஸ் கொடுத்து எடுத்தோம் இல்லைங்களா, ஒரு 4 மேப்ஸ் அதுல நீங்க பாத்துருக்கலாம். ஒரு மேப்ல ஒரு யுத்தத்து 1957 வருஷத்து யுத்தத்துக்கு பின்பு சொல்லும் போது இந்த சீனாய் பகுதியெல்லாம் யார் கையில இருக்கும், இஸ்ரேலுடைய கையில இருக்கும். எப்ப வாங்கினாங்க அப்படின்னா, 1957 எகிப்து கூட அவங்களுக்கு நடந்த யுத்தத்துல அந்த சீனாய் பகுதி முழுக்க அவங்க எடுத்துட்டாங்க, இஸ்ரேல் முழு கண்ட்ரோல் அவங்களுக்கு போயிடுச்சு. இது எகிப்து மிகப்பெரிய தோல்வி சந்திச்சாங்க அந்த ஒரு யுத்தத்துல. ஆனா என்னன்னா, மறுபடியும் அடுத்த வருஷமே அவங்களும் சமாதான பேச்சுவார்த்தைக்கு வந்தாங்க. அப்போ என்ன பண்ணாங்க அப்படின்னா, அந்த சமாதான பேச்சுக்கு இஸ்ரேல் ஜனங்கள் உடன்பட்டாங்க. ஆனா அந்த சமாதான பேச்சுக்கு மறுபடியும் ஒரு தேசம் நுழைஞ்சிச்சு. அந்த பேச்சுவார்த்தைக்கு யாரு மத்தியஸ்தர் வேலை பண்ணாங்கன்னா, யாரா இருக்கும்? இஸ்ரேலுக்கும் மற்ற தேசங்களுக்கும் பிரச்சனை. சமாதான பேச்சுவார்த்தை பண்ணலாம்னு வேற யாருக்கும் கூப்பிடுவாங்க? அமெரிக்கர்கள் தான் கூப்பிடுவாங்க. இன்னைக்கு யாருக்கும் அவங்களுக்கு சப்போர்ட் இஸ்ரேலுக்கு எல்லா விஷயத்திலையும் அமெரிக்கா தான். அந்த 57 வருஷத்து யுத்தத்திலே எகிப்துக்கும் அவங்களுக்கும் சமரச பேச்சுவார்த்தை அமெரிக்கா தான் முன்னின்று நடத்துச்சு. அந்த பேச்சுவார்த்தை பலன் அளிச்சுது. இஸ்ரேல் என்ன பண்ணாங்கன்னா, அந்த யுத்தத்துல தங்கள் வசப்படுத்தின அந்த சீனாய் வனாந்திர பகுதி முழுவதையும் உடனே எகிப்தியர்களுக்கே கொடுத்துட்டாங்க. இல்ல நீங்களே வச்சுக்கோங்க, உங்க பகுதி எங்களுக்கு வேண்டாம். ஆனா என்ன விஷயம்னா, எங்களுடைய பகுதிக்குள்ள நீங்க என்ன பண்ணாதீங்க, தலையிடாது. சோ உங்களுடைய துருப்புகள் ட்ரூப்ஸ் அதை நீங்க கூட நீங்க வைக்கிறது, அப்புறம் அவங்க மூலம் காசாக்குள்ள நுழையிறது, காசால இருந்து எங்களை காக்குறது, எங்க ஜனங்கள் தயவு செஞ்சு செய்யும். சோ நீங்க செய்யற மாதிரி இருந்தா சீனாய் முழுக்க நாங்களே வச்சிருவோம். ஆனா எங்களுக்கு நீங்க அமைதிக்கு வாக்குத்தத்தை எங்களுக்கு நீங்க வாக்குறுதி கொடுத்தீங்கன்னா சீனாய் பகுதி உங்களுக்கே கொடுக்கணும். சோ அமெரிக்கா வந்து பேசிச்சு, இல்ல இல்ல எகிப்து சீனாய் பகுதியிலயோ காசாக்குள்ளயோ நுழையாம பார்த்துருக்கு, நாங்க ரெடி. எங்களுடைய துருப்புக்குள்ள உங்க ரெண்டு பேருக்கு போதும், நாங்க நிறுத்தி வைக்கிறோம். நீங்க அந்த பகுதியை கொடுத்துருங்க, சண்டை வேணாம். ஒன்னு இஸ்ரேல் சந்தோஷம் வந்தான். பாருங்க இதெல்லாம் ரொம்ப கஷ்டம். ஒரு தேசம் யுத்தத்துல பெற்றுக்கொண்ட ஒரு பகுதியை மீண்டும் கொடுக்கறதெல்லாம் எங்கேயும் நடக்காது. ஆனா இஸ்ரேல் பண்ணிருக்காங்க. சீனாய் பகுதி முழுக்க இஸ்ரேல் கண்ட்ரோல் பண்ணுச்சு. மறுபடியும் முழுசையும் அப்படியே எகிப்து கிட்ட கொடுத்துட்டாங்க. எங்களுக்கு நீங்க தொந்தரவு பண்ணாதீங்க, அவ்வளவுதான். நீங்க தொந்தரவு பண்ணீங்கன்னா அப்ப நாங்க எங்களுக்காக நாங்க போராடித்தான் ஆகும். சோ அப்போ அந்த சண்டே அப்படித்தான் முடிவுக்கு வந்துச்சு. நம்ம பாக்குறோம். சோ அது 1957 அங்க நடந்து முடிஞ்சது. கிட்டத்தட்ட 1957 இது நடந்ததுக்கு அப்புறம் ஒரு 10 வருஷம் ரொம்ப அமைதியா போச்சு இஸ்ரேலினுடைய சரித்திரத்துல. எந்த அளவுக்கு சொல்றாங்க அப்படின்னா, இஸ்ரேல் சுதந்திரம் ஆனதுக்கு அப்புறம் ரொம்ப அமைதியா இருந்த காலமே 1957 இருந்து 1967 வருஷம் வரைக்கும் அந்த 10 வருஷம் தான். எந்த பிரச்சனையுமே இல்ல.
லெபனான் கூட பிரச்சனை இல்ல, சிரியா கூட பிரச்சனை இல்ல, ஜோர்டான் கூட பிரச்சனை இல்ல, எகிப்து கூட பிரச்சனை இல்ல. From 1957 to 1967 ரொம்ப ஒரு பாதுகாப்பான ஒரு அமைதலான ஒரு காலம் இஸ்ரேலுக்கு இருந்துச்சு. ஆனா அது இஸ்ரேல் எப்படி சொல்றாங்கன்னா, பாருங்க நம்ம உங்களுக்கு கிளாஸ் இதுல இருந்து பாக்குறோம்னா, இன்னைக்கு இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாம் ஒரு சின்ன புக் இது. இது இஸ்ரேல் தேசத்திலிருந்தே வந்துச்சு 73rd வருஷத்துல. சோ 48 இருந்து இன்ன வரைக்கும் என்னென்ன யுத்தம் போயிருக்குது, அந்த யுத்தத்தை பத்தி அவங்களே ஸ்டேட்மெண்ட் கொடுக்கறாங்க. ஏன்னா அதுதான் ஒரிஜினல். நீங்க வேற எங்க போய் கலெக்ட் பண்ணாலும் ஒரிஜினலா இருக்கு. இஸ்ரேலுடைய யுத்தம் பத்தி அமெரிக்கர்கள் வேற மாதிரி எழுதுவாங்க, ரஷ்யன்ஸ் எழுதுனா வேற மாதிரி எழுதுவாங்க, இந்தியாஸ் எழுதவே மாட்டாங்க. ஆனா இஸ்ரேலுக்கிட்ட தான் போய் கேட்கணும், எங்க அவங்க ஹிஸ்டரி சொல்லுங்க, கிளியர் ஹிஸ்டரி கொடுக்கறாங்க. அப்போ அதுல அவங்க சொல்றாங்க, அந்த 10 வருஷத்தை ரொம்ப ரொம்ப அமைதி. ஆனா அந்த அமைதி அது ஒரு வஞ்சகமான அமைதி சொல்றோம். இட் இஸ் அ டிசப்டிவ் காம். ஏன்னா நம்ம தமிழ் அழகா பழமொழி சொல்லுவோம் இல்லைங்களா, சிங்கம் அல்லது புலி பதுங்குதுன்னா அந்த மாதிரி. அதுதான் அந்த ஒரு வஞ்சகமான ஒரு அமைதி அந்த 10 வருஷம். ஆனா அந்த 10 வருஷம் மிகப்பெரிய பிளான் இருந்துச்சு, மிகப்பெரிய பிளான். மறுபடியும் அதே பழைய விரோதிகள் யார் யார், லெபனான், சிரியா, ஜோர்டான், ஜோர்டானுக்கு பின்னால் இருக்கிற ஈராக், ஜோர்டானுக்கு கீழே இருக்க சவுதி அரேபியா, இந்த பக்கம் இருக்கிற எகிப்து, இந்த அரபு தேசங்களுக்குள்ள மிகப்பெரிய ஒரு திட்டம் போட்டு 1967 மிகப்பெரிய யுத்தம் செஞ்சாங்க. அந்த யுத்தம் வந்து சரித்திரத்திலேயே இடம் பெற்றிருக்கு. அப்படின்னா சரித்திரத்துல மறக்க முடியாத ஒரு யுத்தம். இஸ்ரேல் சரித்திரம் இல்ல, உலக சரித்திரத்திலேயே மறக்க முடியாத ஒரு யுத்தம் எது சொல்றாங்கன்னா, 1967 இஸ்ரேலுக்கும் அரபு தேசங்களுக்கும் வந்துட்ட அந்த யுத்தம். சோ இந்த 10 வருஷம் நல்லா பிளான் பண்ணி 1967 ஒரு மிகப்பெரிய படை வந்து திரண்டுச்சு. சோ அந்த யுத்தத்துல பாருங்க, உங்களுக்கு மறுபடியும் சில வார்த்தைகளை நினைவுபடுத்தும். ஏற்கனவே 1948 என்ன சொன்னாங்க, எல்லாரும் சண்டைக்கு வரும்போது அவங்க எல்லாம் என்ன பண்ண போறாங்க, இஸ்ரேல் எல்லாம் கடலுக்குள்ள தள்ள போறோம். அந்த வார்த்தையை நோட் பண்ணுங்க, ஏன்னா அது தீர்க்க தரிசனம். நெக்ஸ்ட் பாருங்க, இந்த 67வது யுத்தம், 67வது வருஷத்துல அந்த யுத்தம் நடக்கும் போது பாருங்க, அப்போ
எகிப்துல இருந்துட்ட யார் சொல்லலாம், எகிப்தினுடைய தலைவர் பிரசிடென்ட் அவர் பேர் வந்துட்டு கமால் அப்துல் நாசர். அப்போ அவர் என்ன சொன்னார், 61 வருஷத்துல சில வாசகம் மாத்திரம் சொல்றேன், நீங்க அதை நோட் பண்ணுங்க, நான் எல்லாமே தீர்க்க தரிசனங்களுக்குள்ள அடங்குது. We believe that the evil which was placed in the heart of the Arab world should be eradicated. நாம் என்ன நம்புறோம்னா, அரேபியர்களுடைய இருதயத்துக்குள்ள இருக்கிற அந்த அரபு உலகத்தினுடைய இருதயத்துக்குள்ள இருக்கிற தீமையை நாம வந்து நிச்சயமா எடுத்து போடணும்னு தான் நான் நம்புறோம். சோ அந்த அரபு உலகத்துக்கு உலகத்தினுடைய இருதயத்தில் இருக்கிற தீமையை நான் எதை குறிப்பிடுறாங்க, இஸ்ரேல். சோ அந்த ஒரு பிரசிடென்டினுடைய ஸ்டேட்மெண்ட் நீங்க பாருங்க, 64 மறுபடியும் அவரே என்ன சொல்றாருன்னா, the prospects are for war with Israel. நம்முடைய திட்டமே என்னன்னா இஸ்ரேல் கூட யுத்தம் தான். ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா இருக்கு பாருங்க, வளவலாம் இல்ல. இஸ்ரேல பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய திட்டமே என்னன்னா யுத்தம் தான், வேற ஒண்ணும் கிடையாது. இட் இஸ் வி ஹூ வில் டிக்டேட் த டைம், இட் இஸ் வி ஹூ வில் டிக்டேட் த பிளேஸ். அந்த யுத்தம் எப்ப நடக்கணும்னு நாம தான் தீர்மானிப்போம், எங்க நடக்கணும்னு நாம தான் தீர்மானிப்போம். அது 64 அவருடைய ஸ்டேட்மெண்ட். 65 அவருடைய இன்னொரு ஸ்டேட்மெண்ட் நம்ம பார்க்கும் பொழுது, the Arab national aim is the elimination of Israel. என்ன மாதிரி வார்த்தை பாரு, அரபு தேசங்களுடைய ஒரே குறிக்கோள் என்னன்னா இஸ் த எலிமினேஷன் ஆஃப் இஸ்ரேல். இஸ்ரேல முற்றிலும் இல்லாமல் பண்ணுவதுதான் அரபு தேசங்களுடைய ஒரே எண்ணம். சோ இதெல்லாம் என்னன்னா, சங்கீதம் 83 எடுங்க, இப்ப அந்த வசனம் நினைவு கூர்ந்து பாருங்க எவ்வளவு அழகா அவங்க கிட்ட நடந்துட்டு இருக்குது. சங்கீதம் 83
அதோடு
நிறைவேறணும் சொல்ல முடியாது. இது நாம் இன்னும் கவனிக்க வேண்டிய தீர்க்க தரிசனம். ஆனா இந்த தீர்க்க தரிசனத்துக்குள்ள இருக்கிற அந்த ஒரு ஆவி அந்த காலத்துல அவங்கக்கிட்ட வெளிப்பட்டுடுது. உங்களுடைய ஜனத்துக்கு விரோதமாக உபாய தந்திரங்களை யோசிப்பாங்க, உங்களது மறைவில் இருக்கிறவர்களுக்கு விரோதமாக ஆலோசனை பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் என்ன, அவர்கள் இனி ஒரு ஜாதியாய் இராமலும் இஸ்ரேலின் பேர் இனி நினைக்கப்படாமலும் போவதற்காக அவர்களை அதம் பண்ணுவோம் பாருங்கள் என்கிறார்கள். அவங்களுடைய விரோதிகள்னா, அது 1948 யுத்தமா இருந்தாலும் சரி, 1967 யுத்தமா இருந்தாலும் சரி, அந்த ஒரு எண்ணமே இந்த அரபு தேசத்தாருக்குள்ள இருந்தது நமக்கு கிளியர். இப்ப நம்ம வாசிச்சதெல்லாம் அவங்களுடைய அவங்க சொல்லிட்ட அந்த வாசகங்கள் தான். இன்னும் நிறைய இருக்குது. இது நான் எகிப்து தரத்துல என்ன பேசினாங்கன்னு சொல்லிருக்கோம். ஜோர்டான்ஸ் தேசம் கூட இதே மாதிரி சொல்லிருக்கிறாங்க, அதே மாதிரி சவுதி அரேபியா சொல்லிருக்குது, சிரியா சொல்லிருக்குது, எல்லாருமே அவங்க எல்லாருக்கும் என்னன்னா இதுதான். அதான் ஒரே வார்த்தை, இந்த அரபு நேஷனல் எய்ம் இஸ் த எலிமினேஷன் ஆஃப் இஸ்ரேல். சோ அரபு உலக அரபு அரபு ஜனங்களுடைய எண்ணமே குறிக்கோளே என்னன்னா இஸ்ரேல் முற்றிலும் இருக்க கூடாது. சோ அப்போ 1967 இந்த மாதிரி எல்லாம் சொல்லிட்டு பாருங்க எங்கெங்க எல்லாம் இருந்து கூடுனாங்க. நான் சொல்லணும்னா
இது முழுக்க பின்னாடி எகிப்து. சோ எகிப்துல இருந்து முழுக்க வந்தாங்க படையெல்லாம், படையெல்லாம் வந்துட்டு காசா வழியா இஸ்ரேல் மேல தாக்க. நெக்ஸ்ட் கீழே ஜோர்டான் கீழே மேப்ல சவுதி அரேபியா, அங்கிருந்து முழுக்க சவுதி அரேபியா வந்தாங்க. நெக்ஸ்ட் பாருங்க ஜோர்டான், ஜோர்டான் முழுக்க எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் ஜோர்டானுக்கு பின்னாடி ஈராக் இருக்க, ஈராக் இந்த பகுதி வழியா. சோ நான் கொஞ்சம் பெருசா போறேன், இந்த பகுதி வழியா பாரு, நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா. காசா வழியா யார் வராங்க, எகிப்து முழுக்கம், சோ சவுதி அரேபியா, இந்தியா நெகே வழியா, சோ ஜோர்டான் பின்னாடி இருக்கிற ஈராக் எல்லாமே இந்த மேற்கு கரை பக்கமா, லெபனான் இப்படி, சிரியா கோலன் குன்றுகள் வழியா இப்படி. சோ ஒரு தேசத்தினுடைய நிலை நீங்க நினைச்சு பாருங்க, 1967 அதுதான் ரொம்ப விசேஷமான யுத்தம். அது உலக வரலாற்றிலேயே மறக்க முடியாது சொல்றோம். ஒரு சின்னோண்டு தேசம் ஆனா எதிரிகள் பாத்தீங்கன்னா மேல சைடுல வலது பக்கம் கீழே இடது பக்கம் எங்கெங்கெல்லாம் நுழைய முடியுமோ அங்கெல்லாம். சோ காசா வழியா எகிப்து முழுக்க, மேற்கு கரை வழியா ஜோர்டானோ ஈராக்கும், கோலன் குன்று வழியா சிரியா லெபனான் அவங்களுடைய பார்டர் வழியா வராங்க. இப்ப உங்களுக்கு புரியுதா ஏன் இஸ்ரேல் வந்து கோலன் மேற்கு கரை காசா விட்டு கொடுக்க மாட்டாங்கன்னு சொல்லி விட்டாங்க? நெக்ஸ்ட் யாருக்கு தான் அதெல்லாம் போகும்? ரொம்ப சிம்பிளா இருந்துவாங்க. அப்படியே வந்து காசா நிப்பாங்க, அப்படியே வந்து மேற்கரை நிப்பாங்க, அப்படியே வந்து எங்க நிப்பாங்க, கோலன் குன்றுகள்ல நிப்பாங்க. ஒன்னும் பண்ண முடியாது. இன்னும் உங்களுக்கு நம்ம இந்த இதனுடைய சீரியஸ்னஸ் புரியணும்னா கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணலாம். எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணலாம் தெரியுங்களா? பாருங்க, இஸ்ரேல் தேசம் இது, இந்த தேசம் எவ்வளவு பெருசு இப்ப உங்களுக்கு புரியும். இந்த இடத்துல இஸ்ரேலுடைய தூரம் எவ்வளவு தெரியுங்களா? இந்த இடத்துல நம்ம பார்த்துக்கோம்னா கிட்டத்தட்ட 10 கிலோமீட்டர், வெறும் 10 கிலோமீட்டர் தான் இதுக்கும் இதுக்கும் தூரம். நெக்ஸ்ட் கொஞ்சம் பெருசா எடுத்துட்டோம்னா பாருங்க, இங்கிருந்து எடுத்துக்கோங்க, இதுக்கு இதுக்கு எவ்வளவு தூரம் அப்படின்னா ஒரு 104 கிலோமீட்டர் தான். பாருங்க, இங்க வந்து ஒரு 25 கிலோமீட்டர், கொஞ்சம் மேல போனீங்கன்னா இந்த தூரம் வெறும் 18 கிலோமீட்டர். நெக்ஸ்ட் இங்க எடுத்துட்டீங்கன்னா ஒரு 50 கிலோமீட்டர் மேல எடுத்தீங்கன்னா வெறும் இந்த கேப் 11 கிலோமீட்டர். புரியுதுங்களா உங்களுக்கு நம்ம சொல்றது? இஸ்ரேல் தேசத்தினுடைய அளவு நீங்க புரிஞ்சுக்கோங்க. இந்த எல்லை எடுத்தீங்கன்னா வெறும் 10 கிலோமீட்டர் தான் தூரம். இங்க தான் நாம என்ன சொல்லலாம், இஸ்ரேல் ரொம்ப பறந்து வந்து கிட்டத்தட்ட 104 கிலோமீட்டர். கொஞ்சம் மேல போனீங்கன்னா பாருங்க, இந்த பகுதி பாருங்க, 25 கிலோமீட்டர், 18 கிலோமீட்டர், 50 கிலோமீட்டர், வெறும் 11 கிலோமீட்டர். இப்ப நம்ம இங்கிருந்து பாருங்க, இப்ப புரியுதுங்க நான் சொல்றது உங்களுக்கு. இப்ப இஸ்ரேலுக்கு என்ன ஆயிருக்கும் அப்படின்னா காசா முழுக்க விரோதிகள், நெக்ஸ்ட் மேற்கு கரை முழுவதும் விரோதிகள், நெக்ஸ்ட் கோலன் குன்றுகள் முழுவதும் விரோதிகள். அப்படின்னா என்ன, அந்த பகுதியில யார் கையில்? விரோதிகளுடைய கையில். அவங்க கையில வச்சுட்டு என்ன பண்ணுவாங்க? அவங்க மனமனன் அவங்களுக்கு இருக்கட்டா இருக்கிற 1000 எல்லா பக்கம் எங்க குவிப்பாங்க? இந்த பாடல்ல குவிப்பாங்க, இந்த பாடல்ல குச்சிடும். அது இன்னைக்கு இருக்கிற 1000 நீங்க கற்பனையே செஞ்சு பார்க்க முடியாது. இன்னைக்கு எவ்வளோ ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர் பறந்து போய் தாக்கக்கூடிய என்ன இருக்குது, ஏழு கணைகள், 1000 கிலோமீட்டர் போய் தாக்கும் இருக்குது. 11 கிலோமீட்டர் எங்க, ஆனா இன்னைக்கு சூழ்நிலை என்ன தெரியுங்களா? இதுதான் இப்பத்திக்கே எப்படி இருக்கு தெரியுங்களா? இப்ப வந்து இந்த மேற்கு கரை காசா ரெண்டுமே பாலஸ்தீனர்களுடைய கட்டுப்பாட்டில் இருக்கு. அதுல ரொம்ப முக்கியமா காசா ஹமாஸ் தீவிரவாதிகளுடைய கட்டுப்பாட்டில் இருக்கு. நம்ம சொன்னாலேங்களா ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல டெய்லி எல்லாம் வந்து விழுந்துட்டு இருக்குது, ஏற்கனவே வந்து விழுந்துட்டு இருக்குது. அதுக்கு தான் அவங்க ரெட் சைரன் வச்சிருக்கிறாங்க, அந்த சங்கு ஊது கூற அவங்க போய் ஒழிஞ்சுக்கணும். எங்கிருந்து எல்லாம் வருது பாருங்க. இப்ப காசா ஜஸ்ட் ஒரு சைக்கிள்ல கொண்டு போவார், ஒரு டார்ச் லைட் மாதிரி ஒரு ஏற்கனை ஹோம்மேட் அப்படின்னா அவங்களே தயாரிச்சது அது போதும். ஏன்னா ஒண்ணும் பெரிய கிலோமீட்டர் இல்லை, அதிகபட்சம் ஒரு எவ்வளவு இருக்கும் பாருங்க, இது ஒரு 40 தானே, எவ்வளவு இருக்கும், 20-30 கிலோமீட்டர் இருக்கும் இந்த டிஸ்டன்ஸ். அவ்வளவுதான், இங்கிருந்து போட்டாங்க அது சின்ன சும்மா சாதாரண தீபாவளி ராக்கெட் விடுற மாதிரி சும்மா சின்ன இடம் போட்டா போதும். அது கரெக்டா எங்க இருக்கும்னா இருத ஜனங்கள் வாழ்ந்துட்டு இருக்கிற பகுதிக்குள்ள இருக்கும். இன்னைக்கு சூழ்நிலை என்னன்னா இந்த பகுதி முழுக்க ஏவுகணைகள் நிறுத்தப்பட்டிருக்கு. இந்த பகுதி இந்த பார்டர்ஸ்ல எங்க எல்லாம் பாலஸ்தீனர்கள் இருக்கிறாங்களோ அங்கெல்லாம் ஏவுகணைகள் நிக்கிறது. யாரு நோக்கி? இஸ்ரேல் நோக்கி. நம்ம ரொம்ப சீரியஸான கண்டிஷன் நம்ம புரிஞ்சுக்கணும். இஸ்ரேல் ஏன் இன்னைக்கு அப்படிப்பட்ட நிலைமையில் இருக்கிறாங்க? சோ இங்க சிரியா இந்த கோலன் குன்றுகளை விட்டுட்டா அவ்வளவு, ஆனா இங்க கூட இருக்கிறாங்க, இங்க ஹிசபுல்லா தீவிரவாதிகள் இங்க நிக்கிறாங்க. சோ இந்த பகுதிகள்லாம் சோ இப்படித்தான் இன்னைக்கு இருக்கிற இஸ்ரேலுடைய நிலை. ஜஸ்ட் ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் தேவமா அனுமதி கொடுத்தாங்களா எல்லாம் கொட்டிடுவாங்க இங்க முழுக்க ஏவுகணைகள்லாம். உதாரணத்துக்கு நீங்க நினைச்சு பாருங்க, இங்க இருந்து பெருந்துறை எவ்வளவு தூரம், 20 கிலோமீட்டர். பெருந்துறையில ஃபுல்லா மிசைல்ஸ் வச்சிருக்காங்க நினைச்சு பாருங்க, யார டார்கெட் பண்ணி? ஹீரோ டார்கெட் பண்ணி. இதுதான் இஸ்ரேலுடைய நிலை. சோ இங்க நம்ம குழந்தைகள்லாம் விளையாண்டுருப்பாங்க, திடீர்னு பெருந்துல இருந்து ஒரு ஏவுகணை வந்து சமான் விழுதுங்க, அது கிளம்ப போது இங்க சைரன் போட்டுருவாங்க.
சோ காசால கிளம்பிடுச்சு, உடனே நீங்க போய் ஒளிஞ்சு கொள்ளுங்க. இதுதான் இன்னைக்கு இஸ்ரேல் கூட நிலை. சோ இன்னைக்கு இருக்கிற நான் கண்டிஷன் உங்களுக்கு சொல்லிட்டேன், இதே கண்டிஷன் தான் 67 கூட. அப்ப 67 என்ன பண்ணாங்க
பாருங்க, இந்த காசா பகுதி வழியா எகிப்த் எல்லாம் வந்தாரு. சோ இந்த மேற்கு கரை பகுதிக்குள்ள ஜோர்டான் ஈராக் வந்து நின்றாங்க. சோ இங்க கோலன் குன்றுகள், அது குன்று மலை ரொம்ப அருமையான இடம், அங்கிருந்து தாக்குறது. சோ அதுல சிரியா வந்து நின்றுட்டாங்க, லெபனான் வந்து நீங்க நின்றுட்டாங்க.
சோ நினைச்சு பாருங்க சகோதர சகோதரிகளே, அதனுடைய தீவிரம் நம்ம சொல்லணும்னா பாருங்க, கிட்டத்தட்ட 527,000 வீரர்கள் எல்லாரையும் சேர்த்துனா இஸ்ரேலுக்கு விரோதமா அந்த 67வது யுத்தத்துல வந்த வீரர்களுடைய எண்ணிக்கை 527,000 பேர் வந்திருக்கிறாங்க. 3110 டாங்கிகள் வந்திருக்கு, 3110 டாங்கிகள், 985 போர் விமானங்கள். சோ அந்த யுத்தத்துல இஸ்ரேலுக்கு விரோதமா பயன்படுத்தப்பட்ட ஆயுதங்கள். சோ டேங்க்ஸ் பார்த்தா கிட்டத்தட்ட 3000 டேங்க்ஸ். ஏர்கிராப்ட் பார்த்தோம்னா ஃபைட்டர் ஏர்கிராப்ட் கிட்டத்தட்ட 1000 ஃபைட்டர் ஏர்கிராப்ட். நினைச்சு பாருங்க, இது என்ன ஏரியா, இது இது என்ன பகுதி, இது இதுக்கு மேல தாக்குதல் பண்றதுக்கு இவ்வளவு பேர் வந்திருக்கிறாங்கன்னா நீங்க நினைச்சு பாருங்க. சோ இதுதான் அப்படியே ஒரு வாட்ச் 57-67 வரைக்கும் ரொம்ப டிசப்டிவ் காம், ரொம்ப தந்திரமா இருந்து எல்லாம் பழைய வண்ணம் எல்லாம் கூட்டி வச்சுட்டு. என்ன பழைய வண்ணம், 48 தோத்துட்டாங்க, நெக்ஸ்ட் 57 எகிப்து தோத்து இருக்குது. சோ இப்போ உண்டை எல்லாம் பண்ணணும், அதுதான் இவருடைய தீர்மானம். அதே எதிரிகள் தான், லெபனான், சிரியா, ஜோர்டான், பின்னாடி ஈராக், அப்புறம் கீழே சவுதி அரேபியா, எகிப்து, அதே ஆட்கள் தான் அப்படியே கூடியிருக்கிறாங்க. எப்படி அட்டாக் பண்ணிருக்கிறாங்க நீங்க பாருங்க, என்ன நடந்திருக்கும் இஸ்ரேல், என்ன நடந்திருக்கும் அந்த யுத்தத்துல. என்ன ஒருவேளை இந்த இந்த ஒரு ஆயுதத்தை எல்லாம் அவங்க பயன்படுத்தினா எவ்வளவு நாள் இஸ்ரேல் அழிஞ்சு போயிருக்கும், சும்மா சொல்லுங்க. நான் உங்ககிட்ட முக்கியமான தான் கேக்குறேன், எவ்வளவு நாள் அழிச்சு முடியும், ஒரு மாதம் தேவையா, ரெண்டு நாள் சொல்றீங்க, ரெண்டு நாள் மூணு நாள் அதிகபட்சம் ஒரு நாள் என்ன பண்ணிடலாம், ஒரு ஒரு வாரத்துல அதிகபட்சம் ஒரு வாரத்துல இஸ்ரேல் எல்லாம் தரமாட்டம் வாய்க்கலாம். நடந்தது என்னன்னா உண்மைதான், அந்த சண்டை வந்துட்டு 6 தான் நீடிச்சது, ஆனா 6 யார் ஜெயிச்சா நினைச்சு பாருங்க. அதாவது 6-day war 1967 வருஷம் நடந்த அந்த யுத்தம் வெறும் 6 தான் நீடிச்சது, அந்த 6 அத்தனை படைகளையுமே யார் ஜெயிச்சாங்க அப்படின்னா இஸ்ரேல். அதுக்குள்ள என்னென்ன மிராக்கள் நடந்துச்சு நமக்கு தெரியல, அதை பத்தி அதிகமா நமக்கு அங்க பேசல. ஆனா நிச்சயம் அவங்களுக்கு விரோதமா கூடி வந்தவங்க நாம பார்த்தோம்னா அவங்களுடைய எண்ணிக்கையை பார்த்தோம் என்றால், அவங்ககிட்ட இருந்த ஆயுதங்கள் பார்த்தோம் என்றால், இந்த சூழல்ல வெறும் 6 இந்த தேசம் ஜெயித்ததுன்னா சந்தேகமே இல்ல, அது கூட ஒரு அற்புதம் தான். தேவன் கிளியரா சொல்லிருக்கிறாரு, உங்ககிட்ட யுத்தம் பண்றவங்கள நீங்க தேடினாலும் பார்க்க முடியாது, அவங்கள நான் ஒண்ணும் இல்லாம பண்ணி இல் பொருள் ஆக்கிடுவேன் அவங்க. அந்த 67வது வருஷ யுத்தத்துல 6 இவ்வளவு பேர் இஸ்ரேல் வெறுமனே ஜெயிக்கல, என்ன ஆச்சு தெரியுங்களா, அந்த யுத்தத்துல தான் அது வரைக்கும் அவங்களுக்கு கைக்கு வராத காசா, மேற்கு கரை, ஜெருசலேம், கோலன் குன்றுகள் யார் கைக்கு வந்துச்சு, அங்கதான் சம்பாதிச்சாங்க. அந்த ஒரு இது நினைச்சுப்பாங்க, அதான் நம்ம ஒண்ணு சொல்லுவோம் இல்லைங்களா, எக்ஸ்ட்ரீமிட்டி இஸ் காட்ஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. மனுஷனுடைய உச்சகட்டம் எது வேணா போகட்டும், மனுஷன் அந்த நிமிஷம் தான் தேவன் தன்னை நிரூபிப்பார். சோ உன்னுடைய முழுவதுமே காணிக்கிறே இல்ல, இப்ப நீ பா நான் என்ன பண்றப்போ. எல்லா அரபு தேசங்களுமே அவங்கள அந்த ஒரு சூழலுக்கு கொண்டு வந்தாங்க, கிட்டத்தட்ட அந்த தேசம் இருக்காது தான் நாம சொன்னாலுங்களா, எகிப்தினுடைய பிரசிடன்ட் சொன்னது, எங்களுடைய சோல் எய்ம், எங்களுடைய ஒரே குறிக்கோள் என்னன்னா இஸ்ரேல் இருக்கக்கூடாது. அப்படித்தான் அவங்க இருக்கிறாங்க, அவங்களுடைய ஏற்பாடு, அவங்களுடைய திட்டம் எல்லாம் ரொம்ப கனக்கச்சிதமா நடந்துச்சு, அந்த முடிவு மாத்திரம் தேவனுடைய கையில். சோ அப்ப என்னன்னா அந்த யுத்தத்துல தான் காசா பகுதி, மேற்கு கரை பகுதி, சிரியா, அந்த கோலன் குன்றுகள் இஸ்ரேல் வசப்படுத்தினாங்க. அன்னையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் இந்த 3 பகுதிகளும் யாருடைய கையில, இஸ்ரேல். இப்ப புரிஞ்சுக்கோங்க, ஏன் வந்து இஸ்ரேல் இந்த கோலன் குன்றுகள், இந்த மேற்கு கரை இந்த காசா விட்டு கொடுக்க மாட்டாங்க. ஏன் வந்து அரபு தேசங்கள் இந்த மூணு பகுதிய இஸ்ரேலுக்கு விட்டு கொடுக்க மாட்டாங்கன்னா, ஒருவேளை இந்த பகுதி அரபு தேசத்தார் கைகளுக்கு போச்சுன்னா அங்க இருந்துட்டு இஸ்ரேல ரொம்ப சீக்கிரத்துல அழிக்கிறது யாருக்கு வசதியா இருக்கும்? அரபு தேசங்களுடைய ஆள் மனசுல இருக்கிறது புரிஞ்சுட்டீங்களா? இஸ்ரேல்னா அதுல முற்றிலும். அதுல முதல் விஷயம் என்ன, இந்த பார்ட்ஸ் எல்லாம் எப்படி நான் வாங்கிட்டோம்னா அங்கிருந்து சுலபமா தாக்கிடலாம். நல்ல வேலை மற்ற இந்த தீவிரவாதிகளுக்கு பெரிய அளவுக்கு ஏவுகணைகள் எல்லாம் போகல, போயிருந்துச்சுன்னா ரொம்ப கஷ்டம். ஆனா சைட்லயே ஒருத்தர் உருவாக்கி எடுக்கிறார் அணு ஆயுதம் வரைக்கும். யார்? ஈரான் வந்துட்டு கிட்டத்தட்ட அணு ஆயுதம் ரீச் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. சோ ஏன் நம்ம ஈரான் பத்தி அதிகமா பேசுறோம்? அவங்க நியூக்ளியர் பாம் தயாரிச்சா என்ன? பக்கத்திலேயே யார் இருக்கிறாங்க? இஸ்ரேல் ஜனங்கள் இருக்கிறாங்க. நினைச்சு பாருங்க. சோ இதுதான் அன்னைக்கு இருந்த சூழல். அந்த சூழல்ல இஸ்ரேலுக்கு தான் வெற்றி. எனக்கு என்ன ரொம்ப ஆச்சரியம்னா சகோதர சகோதரிகளே, இது இஸ்ரேல் அந்த அந்த யுத்தம் குறிச்சு அவங்களுடைய ரெக்கார்டு தான் இது. எப்படியெல்லாம் போர் சூழல் உருவாச்சு, எப்படியெல்லாம் அந்த யுத்த திட்டம் வகுத்தாங்க, எவ்வளவு பலத்தவங்களாம் வந்தாங்க, ஆனா முடிவு வந்து இஸ்ரேல் சொல்லவே இல்லை. எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. அவங்க என்ன சொல்றாங்கன்னா ரொம்ப சிம்பிளா, அது முடிவு என்னங்கறத பத்தி நாங்க சொல்றதுக்கு அவசியம் இல்லை, அது எங்களுடைய நோக்கமும் இல்லை. ஆனா தேவன் அவ்வளோ வல்லமே அவங்களுக்கு ஜெயம் கொடுத்தோம். அந்த ஒரு ஒரு சாதாரணமா தான் அந்த விஷயத்த சொல்றாங்க. அவங்களுடைய உண்மை விஷயம் என்னன்னா, இந்த உலகம் இந்த அரபு தேசங்கள் அவங்களுக்கு விரோதமா எந்த அளவுக்கு வஞ்சகமா திட்டம் பண்றாங்கிறது மாத்திரமே இந்த ஒரு ரெக்கார்ட்ல அவங்க கொடுத்துருக்கிறது நம்ம பார்க்கிறோம். சோ இது 1967 நடந்த யுத்தம். வெறும் 6 நாட்களுக்கு மாத்திரமே நீடித்தது. இஸ்ரேல் ஜெயிச்சாங்க. அந்த 3 பகுதிகளையும் தங்கள் வசப்படுத்தினாங்க. அன்னையிலிருந்து இந்த வரைக்கும் இந்த நாள் வரைக்குமே அந்த 3 பகுதிகளும் அவருடைய கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்குது. அதையே தங்கள் கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வரக்கு அரபு தேசங்கள் இன்ன வரைக்கும் போராடிட்டு இருக்கிறாங்க. அதுக்கு தான் அப்பப்போ யுத்தங்கள் சின்ன சின்ன சண்டைகள் வரதெல்லாம் நம்ம பார்க்கிறோம். சோ இந்த 3 தான் இன்னைக்கு உங்கள் மத்தியில பேச நம்ம விரும்பிட்டோம். என்னன்னா, அந்த 48வது வருஷத்தினுடைய யுத்தம், 57வது வருஷத்தினுடைய யுத்தம், 67வது வருஷத்தினுடைய யுத்தம். சோ இந்த யுத்தங்கள் பார்க்கும் போது கண்டிப்பா நமக்கு ஒரு சில காரியங்கள் நாம சிந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, புரிந்து கொள்வதற்கு வாய்ப்பு இருக்கு. சோ இஸ்ரேலுக்கு விரோதிகள் அன்றும் இல்ல, அன்னையிலிருந்து இன்னைக்கு வரைக்குமே இருக்கிறாங்க. அந்த விரோதிகளுடைய முழு நோக்கம் இஸ்ரேல் இருக்கவே கூடாதுங்கிறது தான். சோ அந்த நோக்கத்துல அவங்க வந்து இஸ்ரேலுக்கு விரோதமா நிறைய முறை யுத்தம் பண்ணிருக்கிறாங்க. அந்த யுத்தங்கள் எல்லாம் தேவன் இஸ்ரேல் ஜனங்களுக்கு வாக்களித்தபடி அவங்களுக்கு கூடவே என்ன பண்ணிருக்கிறார், எல்லா யுத்தத்தையுமே அவங்களுக்கு அங்க ஜெயம் தந்திருக்கிறான். சோ அதுக்கப்புறம் சில யுத்தங்கள் நடந்துச்சு. 1971 சொல்லும்போது யாம் கிப்பூர் வார் அப்படின்னா, அது இஸ்ரேலுடைய ஒரு விசேஷமான பண்டிகை. அந்த பண்டிகையில அந்த பண்டிகை அன்னைக்கே தந்திரமா அவங்க மேல சண்டைக்கு வந்தாங்க. யாம் கிப்பூர் வார்ல இஸ்ரேல் தான் ஜெயித்தாங்க. நெக்ஸ்ட் அதே போல 82-84 லெபனான் கூட அவங்களுக்கு போர் வெடிச்சது, இஸ்ரேல் தான் ஜெயிச்சாங்க. அதே போல 88-92 எழுச்சி நம்ம சொல்லலாம் தமிழ்ல இன்டிஃபிடா, இஸ்ரேலுக்கு விரோதமா இப்ப புது வகையான போர் என்ன இன்டிஃபிடா சொல்லுவாங்க. அப்படின்னா ஒரு பெரிய எழுச்சி, ஒரு புரட்சி பண்ணி சண்டைக்கு வருவாங்க இந்த அரபு தேசங்கள் எல்லாம். சோ அது இன்டிஃபிடா நடந்துச்சு, இஸ்ரேல் தான் ஜெயிச்சாங்க. 91 கல்ஃப் வாரு, இஸ்ரேலுக்கு அதுல எந்த இழப்பும் கிடையாது. அதே போல நடந்துச்சு 2006 ஹிஸ்புல்லா கூட, அதுல மாத்தம்தான் அவங்க தோத்தாங்க. சோ அவங்க சுதந்திரம் வாங்கின நாள்ல இருந்து நீங்க நினைச்சு பாருங்க, எல்லா யுத்தத்திலயும் எப்பேற்பட்ட யுத்தத்துல அவங்க ஜெயிச்சாங்க. ஆனா 2006 ஜஸ்ட் ஒரு தீவிரவாத அமைப்பு கிட்ட இஸ்ரேல் தேசம் தோத்துச்சு. ரொம்ப ஆச்சரியம். நம்ம வெளிநாட்டில் இருக்க நம்முடைய பிரதர்ஸ் எல்லாம் ரொம்ப கவனிச்சாங்க, எப்படி இது தேவன் அனுமதிச்சார், ஏன் அனுமதிச்சார். பார்த்தா அது தேவன் அவங்களுக்கு தண்டனை அனுமதிச்சார். ஏன்னா 2005 தான் என்ன பண்ணாங்கன்னா, பேச்சுவார்த்தை நடத்தி காசா பகுதிய பாலஸ்தீனர்கள் கைக்கு கொடுத்தாங்க. சோ தேவனுடைய தேசத்தை அவங்க என்ன பண்ணக்கூடாது, அரிதியாய் விற்க கூடாது. இஸ்ரேலர்களே அந்த தேசத்துல எப்படித்தான் இருக்கிறாங்க, அந்நியர்களும் பரதேசிகளும் இருக்கிறாங்க. சோ அது தேவனுடைய தேசம், தேவன் அவங்களுக்கு கொடுத்திருக்கிற தேசம். அதை அவங்களே கூட இன்னொருத்தருக்கு கொடுக்கறதுக்கு அங்க உரிமை கிடையாது. சோ அதன் விளைவு தான். சோ நம்ம விசுவாசிக்கிறோம். சோ ஏன் 2006 அந்த ஹிஸ்புல்லா தீவிரவாத அமைப்பு கூட நடந்த யுத்தத்துல இஸ்ரேல் மிகப்பெரிய அடி வாங்கினாங்கன்னா, அதுக்கு காரணம் இதுதான். சோ தேவனுடைய தீர்மானத்துக்கு விரோதமா சமாதானம் சொல்லிட்டு அவங்களே முயற்சி பண்ணாலும் அது தேவன் விரும்புறதில்ல. ஆனா இன்றைய சூழ்நிலை நீங்க புரிஞ்சுக்கோங்க, எல்லா தேசமும் என்னதான் சொல்றாங்கன்னா பிரச்சனையே வேணாம் இஸ்ரவேல், நீங்க என்ன பண்ணுங்கன்னா நீங்க ஒரு பகுதியில் இருந்துக்கோங்க, ஒரு பகுதியாவது கொடுத்துடுங்க பாலஸ்தீனர்களுக்கு கொடுத்துடுங்க. டூ ஸ்டேட் பாலிசி, ரெண்டு தேசம் ஒரு மாவட்டம் உங்களுக்குள்ள, ஒரு தேசத்துல யூதர்களா நீங்க இருந்துக்கோங்க, இன்னொரு தேசத்துல யாருக்கு இடம் கொடுத்துருங்க பாலஸ்தீனர்களுக்கு. இதுக்கு தான் அமெரிக்கா இன்ன வரைக்கும் முயற்சி, இதுக்கு தான் எல்லா மேற்கத்திய நாடுகளும் இஸ்ரேலுக்கு பிரஷர். என்ன ஆச்சரியம், அந்த ஒரு பிரஷருக்கு இஸ்ரேல் கூட என்ன பண்ணு சில சமயங்கள்ல வளைஞ்சு கொடுக்கறாங்க, வளைஞ்சு கொடுக்கறாங்க. ஆச்சரியமா இருக்கு பாருங்க, போன வருஷம் நான் சொன்னீங்களா, போன டிசம்பர்ல இருந்து இந்த செப்டம்பர் வரைக்கும் 10 மாசம் பேச்சுவார்த்தைக்காக என்ன பண்ணிட்டாங்க, பில்டிங் ஃப்ரீஸ். அப்படின்னா வெஸ்டர்ன் பேங்க் மேற்கு கரை பகுதியில யூதர்கள் எதுவும் கட்ட வேண்டாம், ஏன்னா அது பாலஸ்தீனர்கள் கேட்டுட்டு இருக்காங்க, கட்ட வேண்டாம், பேச்சுவார்த்தை முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம அதை கட்டிக்கலாம் பண்ணிருக்கிறாங்க. ஆச்சரியமா இருக்கு நமக்கு. அப்போ சில சமயங்கள்ல திட்டம் கூட இருக்குது, கொஞ்சம் கோலன் குண்டுல கொஞ்சம் கொடுத்துடலாம், அப்புறம் வெஸ்ட் பேங்க்ல கொஞ்சம் கொடுத்துடலாம், கொடுத்துட்டு சமாதானம் பண்ணிக்கலாம் நடக்குது. ஒரு வேளை இனிமேல் அந்த நியூஸ் நம்ம வாசிச்சோம்னா நம்ம கேர்ஃபுல்லா இருக்கணும். ஒரு வேளை ஏதாவது ஒரு கொஞ்சம் பகுதி கொடுத்துருக்காங்கன்னா கண்டிப்பா அது தேவ சித்தத்துக்கு விரோதமானது, அது தேவன் அங்கீகரிக்குமா, அது தேவனுடைய பிளான் கிடையாது. தேவனுடைய பிளான் என்னன்னா இப்ப அவங்க உலகம் முழுக்க இருந்து கூட்டி சேர்த்திருக்கிறார், நெக்ஸ்ட் இன்னும் இருக்கிற எல்லாரையும் கூட்டி சேர்த்துட்டே இருப்பார், நெக்ஸ்ட் அவங்களுக்கே உரிய அந்த தேசத்தை அவங்களுக்கே கொடுப்பார். அப்படின்னா அவங்களுடைய தேசத்தின் எல்லைகள் பறந்து விரிஞ்சு போகும் வாக்குத்தத்தம் பண்ண இடத்துக்கெல்லாம். அந்த சமயத்துல இவங்க தேவ சித்தத்துக்கு விரோதமா இருக்கிற நேரத்துல சமாதானத்துக்காக கொஞ்சம் கொடுக்கறது ஒருபோது தேவனுடைய அந்த வாக்கு தத்துவத்துக்கு இசைந்து இருக்கார். சோ அப்ப வந்து அது தேவனுடைய கண்டிப்புக்குள்ள அவங்க போகுவது கண்டிப்பா உறுதிதான். சோ அப்ப சகோதர சகோதரிகளே, சோ இந்த மூணு யுத்தங்கள் நாம பார்த்தோம், ரொம்ப ஆச்சரிய விதம். அதான் நம்ம மறுபடியும் அந்த வசனம் வாசிங்க, ஏசாயா 41:12-13. கடந்த நாட்கள்ல நடந்த யுத்தங்கள்ல தேவன் நிரூபிச்சிருக்கிறார். சோ அந்த யுத்தங்கள்ல பொதுவா அவங்களுக்கு விரோதமா வந்த விரோதிகளை கூட நம்ம மனதுல வைக்கலாம். அந்த விரோதிகளுக்கு யார் யார் உதவி செஞ்சாங்கிறதும் அதை மைண்ட்ல வைக்கலாம். அந்த பிரச்சனைகளின் போது இஸ்ரேலுக்கு ஆதரவா இருந்தவங்களையும் மனசுல வைக்கலாம். சோ இதுதான் நடப்பு விஷயங்கள், இதுதான் இஸ்ரேலை சுற்றி அவங்க உருவானதுனால இருந்து இன்ன வரைக்கும் நடந்து கொண்டிருக்கு. இதுக்குள்ளதான் ப்ராப்ளம்ஸ், இந்த ப்ராப்ளம் தான் இன்ன வரைக்கும் நீடிச்சுட்டே வந்தது. இன்னைக்கும் அமெரிக்கா அவங்களுக்கு சப்போர்ட் தான், இன்னைக்கும் அரபுகள் அவங்களுக்கு விரோதிகள் தான், இன்னைக்கும் அந்த நல பிரச்சனை தான், இன்னைக்கும் அந்த உரிமை பிரச்சனை தான். சோ இப்ப சங்கீதம் 83 நம்ம தீர்க்கமா பார்க்கும் போது நமக்கு சில ஆச்சரியமான விஷயங்கள் புரியும். சோ அந்த 83 எந்த காரியங்கள் குறிக்குது, ஒரு வேளை சுதந்திரம் வாங்கினதுல இருந்து இன்ன வரைக்கும் நடக்கிற இழுப்பறிய பிரச்சனையா அரபுக்கும் இஸ்ரேலுக்கும், அல்லது இனிமேல் ஒரு அருமையான ஒரு யுத்தத்துல வந்து ஒரு முடியக்கூடிய விஷயத்தை பத்தி பேசுதா, நம்ம சிந்திச்சு பார்ப்போம் சங்கீதம் 83. ஆனா இதெல்லாமே வசனங்களினுடைய நிறைவேறதலாவே அங்க இருக்கிறத நம்ம பாக்குறோம். வசனத்துல அவங்களுக்கு விரோதமா வரக்கூடிய விரோதிகள் என்ன மாதிரி வருவாங்கன்னா அப்படியே இந்த விரோதிகள் கிட்ட நிறைவேறிட்டு இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். சோ இதெல்லாம் மைண்ட்ல வைங்க. சோ நம்ம இன்னும் ரொம்ப சீக்கிரத்துல நெருங்கிட்டோம், இனி ஒரு கிளாஸ்க்கு அப்புறம் நாம கண்டிப்பா நம்ம சங்கீதம் 83:38-39 பற்றினா கொஞ்சம் ஆழமான ஒரு தியானத்துக்குள்ள நம்ம போயிடுவோம். அதுதான் நம்ம நோக்கம். சேனாறு நம்ம கடைசி கால பாதங்கள் வாழ்கிற காலம் எல்லாம் ஒன்னோடு ஒன்னு இருக்கிறதுனால சோ தேவனுடைய தெய்வீக திட்டத்தை நம்முடைய காலத்துல அருமையாக புரிந்து கொள்வதற்கு ஒரு உதவி செய்யும். கண்டிப்பா தேவனுடைய ஜனங்களை நாமளும் இருந்து கொண்டிருக்கும் பொழுது சோ நாம் நம்மளுடைய மறு ரூபம் ஆகிறது கூட அதி விரைவா செய்வதற்கு அது உதவும். சோ இன்றைக்கு இந்த பாடத்தை இதோடு நாம அங்க முடிக்கலாம். நெக்ஸ்ட் இஸ்ரேலுடைய நியூஸ் அப்டேட் உங்களுக்கு ஒரு ரெண்டு நியூஸ் மாத்திரம் சொல்றோம். சோ கடந்த முறை நாம பார்த்த போதும் இடையில ஒரு 15 நாட்கள் ஆயிடுச்சு. சோ இந்த 15 நாட்கள்ல இஸ்ரேலினுடைய விஷயத்துல என்னென்ன மாற்றங்கள் நடந்திருக்கு, ரெண்டு ஆச்சரியமான மாற்றம் நடந்திருக்கு. சோ ஏற்கனவே பாலஸ்தீனர்களோட பேச்சுவார்த்தை நடத்தி ஒரு சுமூகமான தீர்வு வருவதற்காக பாலஸ்தீனர்களுடைய வேண்டுகோளுக்கு இணங்க இஸ்ரேலினுடைய பிரைம் மினிஸ்டர் பெஞ்சமின் நெத்தன்யாகு 2009 டிசம்பர்ல இருந்து 2010 நவம்பர் வரைக்கும் அந்த பில்டிங் ஃப்ரீஸ் கொண்டு வந்தார். அப்படின்னா அந்த மேற்கு கரை பகுதியில எந்த கட்டடமும் கட்டுவதில்லை என்று. இது யூத ஜனங்களுக்கு எல்லாம் ரொம்ப வருத்தம். தங்களுடைய சொந்த தேசத்திலேயே தங்களுக்கு வீடு கட்டுவதற்கு அனுமதி தராமல் இருக்கிற ஒரு சூழ்நிலை. ஆனாலும் அதை சகிச்சுட்டாங்க ஜனங்கள். தலைவர்கள் ஏன் அந்த முடிவு எடுத்தாங்கன்னா எப்படியாவது பிரச்சனை முடிவுக்கு வரணும். சோ பெஞ்சமின் நெதன்யாகு அதுதான் நினைச்சிட்டார். எப்படியாவது இந்த பாலஸ்தீனர்களை சமாதானப்படுத்திட்டு நம்ம ஜனங்கள் பிரச்சனை இல்லாமல் இருக்கணுங்கிறது தான் அவருடைய எண்ணம். இந்த மாதிரி நீங்க கட்டுவதை நிறுத்திட்டா நாங்க உங்க கூட பேச்சுவார்த்தை நடத்துவோம் சொல்லிதான் அந்த கட்டுவதை நிறுத்தினாங்க இஸ்ரேல். ஆனா 9 மாசம் வரைக்கும் பாலஸ்தீனர்கள் எதுவுமே பேசல. 10வது மாசத்துல பேச வந்தாங்க. அது போய் என்னதான் வச்சாங்கன்னா நீங்க மறுபடியும் என்ன பண்ணணும், இந்த பில்டிங் ஃப்ரீஸ கொஞ்சம் நீடிக்கணும் அப்படி சொன்னாங்க. இஸ்ரேல் ஒத்துக்க மாட்டேன்ட்டாங்க. பெரிய கருத்து கணிப்பெல்லாம் போய் ஜனங்கள் ரொம்ப கோபமா இருந்தாங்க பிரைம் மினிஸ்டர் மேல. சோ நம்ம சொன்னபடி போன நவம்பர் 21ஆம் தேதி அந்த ஃப்ரீஸ் முடிவுக்கு வந்துச்சு. உடனே அங்க சமாரியா யூதயா பகுதி அந்த மேற்கு கரை பகுதிகளில் வீடெல்லாம் கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா இதுக்கு இடையில என்னாச்சுன்னா ஒபாமா இங்க நம்ம இந்தியா வந்துட்டு போன உடனே அவர் மறுபடியும் பிரஷர் கொடுத்துட்டாரு இஸ்ரேலுக்கு, மறுபடியும் நீங்க ஒரு 3 மாசத்துக்கு இந்த பில்டிங் ஃப்ரீஸ் நீங்க போடுங்க. சோ போட்டுனீங்கன்னா அது சமாதான பேச்சுக்கு உதவியா இருக்கும். ஏன்னா இப்பதான் சமாதானத்துக்கான வாசல் திறந்திருக்கு. நீங்களே முடிஞ்சீங்கன்னா நெக்ஸ்ட் சமாதானத்துக்கு வாய்ப்பே இல்லை. சமாதானத்துக்கு வாய்ப்பு இல்லைன்னா நெக்ஸ்ட் பாலஸ்தீனர்களோட தேவையில்லாத யுத்தம் தான் வரும். அந்த அரபு தேசங்களுடைய கோபத்தை மூட்டும், பெரிய சண்டையே வரும். அதனால நீங்க மறுபடியும் ஒரு 3 மாசத்துக்கு இது நீடிச்சு வைங்க சொன்னாங்க. அந்த பேச்சு இன்னுமே போயிட்டு இருக்கு. சோ அதுக்கு பென்யமின் நெதன்யாகு ஓரளவுக்கு ஒத்துக்கிட்டா. அது நமக்கு எல்லாம் ரொம்ப ஆச்சரியம். அவர் ஒத்துக்கொண்டதே அவருடைய ஆட்சிக்கு அங்க ஆபத்து வந்திருக்கு இஸ்ரேல்ல. இதெல்லாம் இஸ்ரேலினுடைய நிலவரங்கள். சோ பென்யமின் நெதன்யாகுனுடைய அந்த அரசரவையில் இருக்கிற மற்ற தலைவர்கள் இதை ஏற்றுக்கொள்ளல. நீங்கள் தேவையில்லாம அமெரிக்காவினுடைய நிர்பந்தத்தின் பேரு நம்ம ஜனங்களுடைய உரிமையை நீங்க விற்க கூடாது. ஆனா கிட்டத்தட்ட அது ஓகே ஆகிற மாதிரி இருக்குது. பட் நாம் கவனிப்போம் என்ன நடக்க போகுது என்று நாம் கவனிக்கலாம் இந்த விஷயத்துல. சோ இதெல்லாம் நம்ம மைண்ட்ல வச்சுக்கலாம். அப்படிதான் இந்த விஷயங்கள். அடுத்து என்ன ஒரு நியூஸ், நேற்றைய நியூஸ் ரொம்ப ஆச்சரியமான நியூஸ் உங்களுக்கு ஏற்கனவே சொன்னோம். சோ ஈரான் என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்கன்னா அணு ஆயுதம் தயாரிச்சுட்டு இருக்கிறாங்க. ஆனா அப்படி தயாரிக்கிறது என்னாச்சு, இடையில நின்னு போச்சு. நம்ம சொன்னோம், ஏன் நின்னு போச்சு சொன்னோம், ஒரு வைரஸ் வந்து ஸ்டாக்ஸ் நெட் வைரஸ் அனுப்பிச்சிருக்கிறாங்க. அது எஸ்தர் பேர்ல இருக்குது அந்த வைரஸ். சோ அது யார் அனுப்பிச்சிருக்கலாங்கிற கணிப்பு, இஸ்ரேல் அல்லது அமெரிக்கர்கள் அனுப்பிச்சிருக்கலாம் அப்படிங்கிற ஒரு கணிப்பு இருந்துச்சு. பட் இஸ்ரேலும் அமெரிக்கா அதை பத்தி எதுவும் பேசல. அப்புறம் கடந்த முறை நாம சொன்னபோது என்ன சொன்னோம் அந்த விஷயத்துல, சோ ஈரான் அதை என்ன பண்ணிட்டாங்க, சரி செய்துட்டாங்க. சரி செஞ்சுட்டு அந்த என்ரிச்மெண்ட் சொல்லுவோம், எப்படின்னா அந்த இந்த அணுகுண்டுக்கு என்ன பயன்படுத்தணும்னா யுரேனியம் பயன்படுத்துவாங்க. அந்த யுரேனியம் தான் அது இருப்பொருள். அதை வந்து ஒரு லெவலுக்கு நம்ம என்ன சொல்றது இங்கிலீஷ்ல என்ரிச் அப்படின்னா அது ஒரு லெவலுக்கு வளர்க்கும். ஒரு பர்சன்டேஜ் இருக்கு, ஒரு 35% மேல அதை கறந்துட்டாங்கன்னு வைங்களேன் அது வந்து பாமா மாற்றிடலாம். அது வரைக்கும் பாமா மாற்ற முடியாது. சோ அந்த என்ரிச்மெண்ட் தான் போயிட்டு இருக்கு. சோ அதுக்கு சில ஆலைகள் எல்லாம் வச்சிருப்பாங்க. சோ அந்த என்ரிச்சிங் மேல அந்த வைரஸ்னால பாதிக்கப்பட்டுச்சு. ஆனா போன முறை நம்ம உங்களுக்கு சொன்ன போது அதை சரி செய்துட்டு மறுபடியும் என்ன பண்ணாங்க, தாமதமான இப்ப என்ன மறுபடியும் கண்டினியூ பண்ணிட்டாங்க நம்ம பார்த்தோம். ஆனா நேற்று நமக்கு ரொம்ப ஆச்சரியமான நியூஸ், நேற்று காலையில் நம்ம நியூஸ் பார்க்கும் பொழுது தற்காலிகமா அந்த ப்ராஜெக்டே அவங்க கேன்சல் பண்ணிருக்கிறாங்க. ஏன்னா என்ன பண்ணிட்டு கேன்சல் நிறுத்தி வச்சிருக்கிறாங்க. என்னன்னா அவங்க நினைச்ச மாதிரி இல்லையா அந்த ஸ்டாக்ஸ் நெட் வைரஸ் ரொம்ப ஆச்சரியமா இருக்கணும். அதை பத்தி நீங்க ஒரு ஆர்டிகல் படிச்சுன்னா ரொம்ப ஆச்சரியமா இருக்கணும். அதை பத்தி நான் அந்த ஜெர்மன் சயின்டிஸ்ட் நமக்கு கொடுக்கற ரிப்போர்ட் கிளியரா சொல்றாரு, இது சாதாரண வைரஸ் கிடையாது. அந்த ஈரானுடைய அணு தொழிற்சாலையினுடைய முழு அட்மினிஸ்ட்ரேஷன் கண்ட்ரோல் ஃபுல் எடுத்திருக்கிறது. உதாரணத்துக்கு நாம சொன்னா இப்ப இந்தியன் ரயில்வேஸ் நெட்ஒர்க்கே ஒரு அதோட நெட்ஒர்க், அதுல ஏதாவது பிரச்சனைனா ஹோல் சிஸ்டம் கொலாப்ஸ். இந்தியனுடைய வாட்டர் போர்டு அது ஒரு நெட்ஒர்க், அதுக்கு ஏதாவது பிரச்சனைனா போச்சு அவ்வளவுதான். சோ இது மாதிரி அது அணு சம்பந்தப்பட்ட ஒரு நெட்ஒர்க், அந்த நெட்ஒர்க்னுடைய ஃபுல்லும் கண்ட்ரோல் யார் எடுத்திருக்கிறாங்க, இந்த வைரஸ் போய் எடுத்திருக்குது, அது வாட்டர் போய் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கு. சோ அவங்க முன்ன நினைச்ச மாதிரி இல்ல, ரொம்ப தீவிரமா இருக்குது. தற்போதைக்கு என்ன பண்ணிட்டாங்க, நிறுத்திட்டாங்க. இப்ப இந்த நியூஸ் சொல்லும் பொழுது அவங்களுடைய அந்த தொழிற்சாலைகள் நிறுத்தி வச்சுட்டு போட்டுடும். இது எப்ப ஸ்டார்ட் பண்ணுவாங்கன்னு அவங்களுக்கு சொல்லவே முடியாது சொல்றாங்க. அது மாத்திரமல்ல அந்த சயின்டிஸ்ட் என்ன சொல்றாருன்னா அந்த வைரஸ் வந்துட்டு இன்னைக்கு நேத்தெல்லாம் யாரும் உருவாக்கல, பல வருஷங்களா உருவாக்கி இருக்கணும், பல வருஷங்களா அதை உருவாக்கி இருக்கணும். ஏன்னா அது யார் மாத்திரம் தான் பாதிச்சிருக்குன்னா ஈரான் மாத்திரம் தான் பாதிச்சிருக்குது, உலகத்தில் வேற எந்த கம்ப்யூட்டர் அது பாதிக்கல. பர்டிகுலரா ஈரான் மாத்திரம் தாக்கி இருக்கும் பொழுது இது கண்டிப்பா ஈரான் நோக்கி செலுத்தப்பட்ட ஒரு அருமையான திட்டம். யார் செஞ்சாங்க? கண்டிப்பா இஸ்ரேல் அல்லது அமெரிக்கர்களா தான் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா ஈரான் நோக்கி வேற யாருமே பண்ண மாட்டாங்கிற எல்லாருடைய கருத்துமே அங்க அது ஒருமித்து இருக்குது. சோ அப்போ அது எந்த லெவலுக்கு போயிருக்கிறாங்கன்னா, ஏற்கனவே நம்ம ஈராக்கினுடைய விஷயத்துல அவங்க யார் பேச்சும் கேட்காம அணு குண்டு பண்ற குண்டு ரெடி பண்றதுக்கு முயற்சி பண்ண வராமன்னு சொன்னோம். இஸ்ரேல் போய் அதையெல்லாம் தரமட்டம் ஆக்கிட்டு வந்துட்டாங்க இல்லைங்களா. அந்த சம்பவத்தை நினைவுல வச்சு இந்த ஈரான் தேசம் இந்த நியூக்ளியர் வெப்பனை தயாரிக்கிறதுக்கு முடிவு பண்ண போதே இஸ்ரேல மைண்ட்ல வச்சு என்ன பண்ணிட்டாங்கன்னா, பூமியில இருந்து சில மீட்டர்கள் உள்ளதான் அந்த செட்டப் பண்ணி வச்சிருக்கிறாங்க, அந்த ஆபீஸ் அந்த கண்ட்ரோலிங் எல்லாம். ஏன்னா திடீர்னு இஸ்ரேல் வந்து என்ன பண்ணிடலாம், எல்லாத்தையும் தரமாட்டமாக்கிட்டு போனாலும் போயிடுவாங்க, அதுக்கு வாய்ப்பே போடக்கூடாது. மேல இருந்தாலும் பிரச்சனை பூமிக்குள்ள போட்டுட்டு போட்டு எடுக்கிறாங்க. அவ்வளவு சீக்கிரட்டா பண்ணிருக்கிற அந்த சிஸ்டத்துக்குள்ளதான் இப்ப என்ன இருக்குது, இந்த வைரஸ் வந்து இருக்குது. சோ இது ரொம்ப சாதாரண நினைச்சிருக்க முடியாது, ரொம்ப பிளான் பண்ணித்தான் செஞ்சிருக்கணும். இது எப்ப முடியும்னு தெரியல, அது ஃபுல் கண்ட்ரோல் எடுத்திருக்குது அப்படின்னு இன்னும் சில சயின்ஸ் விஷயம் எல்லாம் பேசுறாங்க, நமக்கும் புரியல. ஆனா இது நம்ம பார்த்தோம், நமக்கு கொஞ்சம் சந்தோஷமா இருந்துச்சு. அப்போ இப்போதைய நிலைமை அதுதான் என்று நாம அங்க பார்க்கிறோம். சோ இந்த ரெண்டு நியூஸ் இந்த 15 நாள்ல கொஞ்சம் நம்ம கவனத்தை ஈர்க்கக்கூடியதாக இருந்துச்சு. இதெல்லாம் நீங்க மைண்ட்ல வைங்க. ஆனா இப்ப என்ன சொல்லலாம், அது ரெண்டு முக்கியமான நியூஸ். சோ மீண்டும் பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கு அந்த பகுதிகளில் வீடுகள் கட்டுவது மீண்டும் நிறுத்துறதுக்கு முடிவு பண்ணிட்டு, பட் அது இன்னும் முடிவாகல, எல்லாரும் பேசிட்டு இருக்கிறாங்க. ஒருவேளை அப்படி நிறுத்தினாங்கன்னா பேச்சுவார்த்தை வருமா, அது என்ன நடக்கும் பொறுத்திருந்து பார்க்கணும். தேவன் எப்படி நடத்துறா, நெக்ஸ்ட் அவங்களுக்கு இஸ்ரேல் ஜனங்களுக்கு ரொம்ப ஆபத்தா இருக்கிற ஈரானுடைய அந்த நியூக்ளியர் பிளான் வந்து ஸ்டாக்னேஷன் முற்றிலும் நிறுத்தப்பட்டிருக்குது. காரணம் அங்க ஒரு மாசத்துக்கு முன் அனுப்பப்பட்டிருக்கிற அந்த ஸ்டாக் நெட் வைரஸ். தேவன் தாமே பொறுமையோடு நம் கேட்ட நம் யாவரையும் ஆசீர்வதிப்பதாக. ஆமென்.